தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16:16 வாசிக்கலாம்.
சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவரிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால்,
சரி போதும். இன்னைக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், டிராகன் அண்ட் லேம் கமிங் டுகெதர். டிராகன் அண்ட் லேம் கமிங் டுகெதர். வலு சர்ப்பமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக நெருங்கி வருவது. டிராகன் அண்ட் லேம் கமிங் டுகெதர். டிராகன் இருக்கிறது, ஃபோர்த் பீஸ்ட் அங்கே இருக்கிறது. த லேம்ப், வெளிப்படுத்தல் 13 அந்த லேம்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 13:16 வாசிக்கலாம்.
பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள் உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது.
பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. பாருங்க, அங்க லேம்ப் அங்க வருது. பூமியிலிருந்து அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஒரு மிருகம் வருகிறது. 2 கொம்புகளை உடையதாய் இருக்கிறது. இந்த 2 கொம்புகளை உடைய அந்த ஆட்டுக்குட்டியானது வலு சர்ப்பத்தை போல பேசினது. 4 மிருகத்துக்கு 10 கொம்பு இருக்கு. இந்த 2 மிருகம் உடைய லேம்ப் வந்து அந்த 10 கொம்புகளை உடையதானே அந்த 4 மிருகத்தோடு கூட ஐக்கியப்படுகிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 13 அந்த 2 பீஸ்டை குறித்து எழுதப்பட்டிருக்குது. ஒரே அதிகாரத்தில் 2 மிருகங்களை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த 2 மிருகங்களும் ஒன்றாக கூடி வருகிறது தான் இந்த கடைசி காலம். நீங்கள் அவ்விதமான ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள். அந்த 4 மிருகமும் 2 கொம்புகளை உடைய அந்த ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற மிருகமும் ரெண்டும் ஒன்றாக கூடி வருகிற நேரத்திலே நாம் இப்பொழுது ஜீவிக்கிறோம். தானியலை குறித்து 6 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு 7வது பிரசங்கம். இதோடு கூட அது முடிவடைகிறது. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நம்ம எந்த நேரத்தில் வாழுகிறோம், இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார், நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார், நீங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற நடக்கிற சம்பவங்களை காணும் பொழுது நம்ம அதிகமாக சபை கூடி வர வேண்டும். இந்த நேரத்தில் சர்ச்சுக்கு வராமல் நம்ம வந்து பேக்ஸ்லைடிங் ஆகக்கூடாது. அது என்ன அடையாளத்தை காண்பிக்கிறது என்றால், சர்ச்சுக்கு வராமல் பேக்ஸ்லைடிங் ஆகும் பொழுது அது நம்ம விழுந்து போகிறோம் என்பதை காண்பிக்கிறது, கைவிடப்பட போகிறோம் என்பதை அடையாளத்தை காண்பிக்கிறது. இப்பொழுது நம்ம ஆண்டவரை நேசித்து அதிகமாக சபை கூடி வந்தால் நம்ம ரேப்சரில் போக போகிறோங்கிற அடையாளத்தை காண்பிக்கிறது. உங்கள் லைஃபே உங்களை டெஸ்டிஃபை பண்ணும். வேற யாரையும் நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்களையே நீங்கள் பார்த்தா முன்னால விட நீங்கள் அதிக ஆவிக்குரிய பிரமாய் வரணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் ரேப்சரில் போகிறீங்க. அதுதான் சிம்டம். இல்லை, முன்னால விட இப்பொழுது கொஞ்சம் உலகப்புறமாக நம்ம டேன் பண்ணுகிறோம், கொஞ்சம் வந்து ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறோன்னா நம்ம பின்வாங்கி போகும் பொழுது அது வந்து நீங்கள் கைவிடப்பட போகிறீர்கள் என்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ரெண்டுமே நிகழத்தான் செய்யும். ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. எலெக்டட் பீப்புள் க்ளோஸாக வருவாங்க, எலெக்டட் இல்லாதவங்க அப்படியே கொஞ்சம் தூரமாக போவாங்க. ரெண்டு காரியங்களும் நடக்க தான் செய்யும். அது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. கர்த்தர் நமக்கு அவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். அல்ல, எபிரேயர் 10:25 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. 10:25 வாசிக்கலாம்.
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
நாளானது சமீபமாய் வருகிறதை நீங்கள் எவ்வளவு பார்க்கிறீர்களோ, ராப்சர் சமீபமாய் இருக்கிறது, உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் அதை நிரூபித்து காண்பிக்கிறது. நீங்கள் அதை பார்க்கும் பொழுது என்ன, ஒருவருக்கொருவர் நான் புத்தி சொல்ல வேண்டும். என்ன புத்தி சொல்ல வேண்டும்? சபை கூடி வருதலை விட்டு விடாத. Don't miss the service. அதனால சர்வீஸ் ஆராணைய நீ விட்டு விடாத. செல்போன்ல பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காத. அது தூரத்தில் இருக்கிறவங்க, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க, வர முடியாத தூரத்தில் இருக்கிறவங்க அதை பார்க்கலாம். அவங்களுக்காக தான் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நம்ம மெசேஜ் கேட்கணும்னு நினைச்சா நம்ம கேட்கறதுக்காக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா வந்து நம்ம போக்குவரத்து செய்யற தூரத்துல இருக்கிறவங்க கண்டிப்பாக சபை கூடி வருதல வேண்டும். பைபிள் அவிதமாய் சொல்லியிருக்கு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவார்கள். அதனால அதை நீங்க வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிப்பா வச்சுக்கிடுங்க. அந்த பின்வாங்கி போன ஆத்மாக்கள் உங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறது போல நாமும் விட்டு விடாதபடி, நாமும்னா நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எலக்டட் பீப்புள், நம்ம பிரைட் ஆயிருக்கிறோம், விட்டு விடாதபடி. நாளானது சமீத்து வருதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, ரேச்சர் நெருங்கி கொண்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது, அதை நம்ம பார்க்கிறோம், பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். இதை நீ எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்ல, இப்பொழுது என்ன நேரத்தில் நம்ம ஜீவிக்கிறோம்? இந்த டூ பீஸ்ட், நாலாம் மிருகம், பொல்லாத மிருகம், அந்த மிருகமும் ஆட்டுக்குட்டியை போல ரெண்டு கொம்புகளை உடையதான மிருகமும் ரெண்டும் வந்து கம்மிங் டுகெதர், அது நெருங்கி வர வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற சம்பவம் அது. இங்கே 16 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த தானியல் இந்த தரிசனங்களை காண்கிறான். 7 தானியல் 7 இந்த வாசிக்கும் பொழுது சமுத்திரத்திலே காற்று அடித்தது, 4 மிருகங்கள் எழும்பி வந்தது. ஏற்கனவே அதை குறித்து பிரசங்கம் பண்ணியாகிவிட்டது. முதலாம் மிருகம் சிங்கத்துக்கொப்பாய் இருந்தது, 2 மிருகம் வந்து கரடிக்கொப்பாய் இருந்தது, 3 மிருகம் வந்து சிவிங்கியாக இருக்கிறது, 4 மிருகம் கெடிதும் பயங்கரமான மிருகம். அவ்விதமான ஒரு மிருகத்தை நம்ம காட்டுக்குள்ள பார்க்கல, அது ஒரு உருவகமாக இருக்குது. பயங்கரமான மிருகம், இரும்பு பல்லு இருக்கிறது, வெண்கல நகம் இருக்கிறது, அதை எல்லாத்தையும் பச்சித்து மீதியானதை காலால் நசுக்கி போடும். அந்த மிருகம் பயங்கரமான ஒரு மிருகம் அப்படி என்று நம்ம வாசிக்கிறோம். அதான் 4 மிருகம். பாபிலோனிய ராஜ்யம் முடிந்து விட்டது, மேதிய பெர்சிய ராஜ்யம் முடிந்து விட்டது, கிரேக்க ராஜ்யம் அலெக்சாண்டருடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. இப்பொழுது 4 மிருகத்தின் நாளிலே இருக்கிறோம். அந்த மிருகம் எப்படி ஆரம்பிச்சுன்னா, பேகன் ரோமா ஆரம்பித்து பின்பு அது பேப்பல் ரோமாக மாறுகிறது. இதுதான் வந்து அடையாளம் கண்டுபிடிக்க தெரியணும். படித்த பிள்ளைகள் நல்ல சத்தியத்தை அறிய முடியும், படிக்காதவங்களை காட்டிலும் படித்தவங்க நல்லா அறிய முடியும். உங்களுடைய ஞானத்தையும் அறிவையும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் பயன்படுத்தினா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் கிடைக்கும். அதில் நீங்கள் டிஸ்டிங்கில் பாஸ் பண்ணியிருக்கலாம், இதோ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கலாம், மெரிட்டில் பாஸ் பண்ணியிருக்கலாம், கத்தருக்கு சோத்திரம். ஆனால் இதில் எப்படி இருக்கிறீங்க? பைபிள் நாலேஜ் எப்படி இருக்குது? அது உலகத்தோடு முடிஞ்சு போகுது, இது நம்மளை அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லுது. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாட்டை காதால் கேட்டு மனசில் பதிக்கணும். அப்படி மனசில் பதிக்கும் பொழுது உங்கள் ஹார்ட்வேரில் அது வந்து ஸ்டோர் ஆகுது. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, காதால் கேட்டு டவுன்லோட் பண்ணி ஹார்ட்டில் பதியும் பொழுது அதுதான் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர். அதை விட பெரிய ட்ரெஷர் எதுவும் கிடையாது. உலகத்தில் பெரிய பொக்கிஷம் அது தான். அதுக்கு தான் அதிக வல்லமை இருக்கிறது. பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதற்கு அதுக்கு தான் வல்லமை இருக்கிறது. தேர் இஸ் நோ ப்ரீவைலிங் பவர் ஆஸ் அ ரெவலேஷன் ஆஃப் த வேர்டு. வார்த்தையின் வெளிப்பாட்டை காட்டிலும் மேற்கொள்ளுகிற வல்லமை உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுதான் இங்கே உங்களுக்கு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கு. உங்கள் மனசில், உங்களோட ஹார்ட்வேரில் நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். ஆமீன். நீங்கள் இங்கே 16 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சமீபத்தில் நிற்கிறவர்கள் ஒருவனத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னான். சமீபத்தில் ஒருத்தன் நிற்கிறான், அவன் அந்த 4 மிருகங்களை பற்றி தரிசனங்களை காணும் பொழுது அவனுக்கு அது புரியலை. அதனால் அது சிம்பிள் ஃபார்மாக இருக்கிறது, அது அடையாள சின்னங்களினால் எழுதப்பட்டிருக்கிறது, அது காட்டில் இருக்கிற அந்த மிருகங்களுக்கு ஒப்பாக அது எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய பொருள் என்ன என்று நான் சமீபத்தில் ஒருத்தன் நிற்கிறான், அவங்ககிட்ட போய் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான் தானியல். தானியல் ஒரு ப்ராஃபட்டு, அவனை விட இன்னொருத்தனுக்கு வந்து எல்லாமே தெரியுது. இவனுக்கு தெரியல, அந்த மனுஷனுக்கு எல்லாம் தெரியுது. அவங்ககிட்ட போயிட்டு இதனுடைய பொருள் என்ன, இந்த நாலு மிருகங்களை பற்றி, இதனுடைய சிம்பலை பற்றி, அதனுடைய வெளிப்பாடு என்ன என்று சமீபத்தில் நிற்கிறவனிடத்தில் போய் நான் கேட்டேன். அவன் அந்த காரியங்களை எனக்கு அறிவித்து சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் நம்ம 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 17வது வசனத்திலிருந்து என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த சமீபத்தில் நிற்கிற மனுஷன் அதை சொல்லுகிறான். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
சமீபத்தில் நிற்கிறவர்கள் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால்,
சரி பாருங்க இங்க என்னன்னா, இதுல கவனிக்க வேண்டிய காரியம், சமீபத்தில் ஒருத்தன் நிற்கிறான், அது யாருன்னு தெரியல. சமீபத்தில் ஒருத்தன் நிற்கிறான், இவன் தரிசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு இதனுடைய பொருள் என்ன என்று கேட்கும் பொழுது அவர் அந்த பொருளை சொல்லுகிறார். அதுதான் 17வது வசனத்திலிருந்து இருக்கு. அப்போ 17வது வசனத்திலிருந்து நீங்க கடைசி வரைக்கும் என்ன வாசிக்கிறீங்கன்னா, அந்த 27வது வசனம் வரைக்கும் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அது வந்து இயேசு கிறிஸ்து சொல்லலை, அல்லது கர்த்தர் சொல்லலை, அல்லது மைட்டி ஏஞ்சல் சொல்லல. அந்த சமீபத்தில் நிற்கிற மனுஷன் தான் இது எல்லாத்தையும் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறாங்கிறது தான் 17வது வசனத்திலிருந்து நம்ம 27வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். 10 வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நாலு மிருகங்கள் பூமியில் இருக்கிற 4 ராஜாக்கள் அப்படி என்று சொல்லுகிறான். உன்னதமானுடைய பசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதாகாலின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எல்லாரும் பைபிளை பார்க்கணும், பிரசங்கம் பண்ணது பைபிளையும் பார்க்கணும், மேலே எட்டி பார்க்கவும் செய்யணும். எல்லாமே வந்து நம்ம ஆக்டிவா இருக்கணும், டல்லா இருக்கக்கூடாது. அவன் சொல்லுகிறான் அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியில எழுந்த 4 ராஜாக்கள், அதான் வந்து பாபிலோன ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அலெக்சாண்டர் கிரேக்க ராஜ்யம், அதன் பின்பு ரோம ராஜ்யம். 4 ராஜ்யங்களை சொல்லுகிறான். அதன் பின்பு 18வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம், 18வது வசனம்,
ஆனாலும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
ஆயிலும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள அந்த சதா காலங்களில் உள்ள ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யார் இது? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எலெக்ட் பீப்புள். இந்த எலெக்ட் பீப்புள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, கடைசியா ராஜரீகத்தை பெற்று இந்த ராஜ்யத்தை, இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த உலகத்தை நம்ம 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். 5வது ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிறான். அதுக்கு பின்பு 4வது ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறான். 19வது வசனத்தை வாசிக்கிறான்.
மற்றவள் எல்லாம் பார்க்கிலும் வேற்றுருவும் கெடியும் உள்ளதுமா, இருப்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானது தன் கால்களால் மிதித்து.
சரி போதும், அதை வந்து ரொம்ப லாங்கா இருக்கு. அந்த வசனங்கள்லாம் ரொம்ப லாங்கா இருக்கு, அதை வாசித்தாலே நேரம் அதிகமா போயிரும். 4வது ராஜ்யத்தை பற்றி அந்த பக்கத்துல சமீபத்தில் நின்ற அவர் சொல்லுகிறார், அந்த மனுஷன் சொல்லுகிறார். அந்த 4வது ராஜ்யம் வந்து மற்ற ராஜ்யத்தை பார்க்கலாம், அது வந்து பயங்கரமான ராஜ்யம். அந்த மிருகம் ரொம்ப பயங்கரமானது, கெடிதும் பயங்கரமும் பருமனான ஒரு மிருகம். அதுக்கு இரும்பு பற்களும் வெண்கல நகம் இருக்கிறது. எல்லாத்தையும் அது பச்சித்து போட்டு அது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு ஆளுகை செய்கிறது என்று அவன் சொல்லுகிறான். பின்பு என்றால், நீண்ட ஆயுஸ் உள்ளவர், அதாவது சதாகாலம் உயிரோடு இருக்கிற கர்த்தர் அங்க வருகிறார். நியாய விசாரிப்பு அங்க வருகிறது. நியாய விசாரிப்பு வரும் பொழுது இது அந்த அந்த மிருகமானது அழிக்கப்படுகிறது. 22வது வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன்.
இதோ இந்த இந்த 4வது மிருகம் அது எல்லாத்தை பார்க்கலும் அது பயங்கரமா இருந்து மற்றவங்களை எல்லாம் அது நீக்கி அழித்து போடுகிறது. பின்பு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நியாயசங்கம் உட்காரும் பொழுது அவன் சங்கரிக்கப்படுவான். 26வது வசனம்,
ஆனாலும் நியாயசங்கம் உட்காரும் அப்பொழுது முடிவு பரிந்தும் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்.
இதோ நியாயசனம் உட்காரும், ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், அப்பொழுது அந்த 4வது மிருகமானது அழிக்கப்படும், பரிசுத்தவான்கள் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த மனுஷன் சொல்லுகிறான். இந்த 4 ராஜ்யங்களையும் காண்கிறான். 3 மிருகங்கள் அழிக்கப்படுகிறது. 4வது மிருகம் கடைசியாக நியாயாசனம் உட்காரும் பொழுது ஆண்டவர் அவனை வந்து அழிக்கிறார். அந்த 4வது மிருகத்தை அழித்து போடுகிறார். அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அவர் அழித்து போடுகிறார். எல்லாரும் சரித்திரம் அறிஞ்சிருக்கிறாங்க. சரித்திரம் நடப்பதற்கு முன்னதாகவே இது எழுதப்பட்டிருக்கு. நெப்போலியன் வருவதற்கு முன்னதாகவே, அலெக்சாண்டர் வருவதற்கு முன்னதாகவே, சீசர்கள் வருவதற்கு முன்னதாகவே பழைய ஏற்பாடில் அது எழுதப்பட்டிருக்கு. பின்பு அதெல்லாம் அக்யூரட்டாக நடக்குது. தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது என்ன, நான் கடைசி மிருகம் வந்து முதல்ல அது சீசருடைய ரோமாபுரியாக இருந்தது. சீசர்கள் ரோமாபுரிய தலைநகரமாய் வைத்து அவர்கள் உலகத்தை ஆளுகை செய்தார்கள். ஐரோப்பா கண்டத்தை அவர்கள் ஆளுகை செய்தார்கள். ஆசியா அவங்க கையில் இருந்தது. பின்பு என்னச்சென்றால் அந்த பேப்பல் அந்த பேகன் ரோம், அதாவது அஞ்ஞான ரோமாபுரி, அது போப்பின் ரோமாபுரியாக மாறிவிட்டது. 476 வருஷத்திலே ரோம ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. அதன் பின்பு போப்புவின் ரோமாபுரி தோன்றிவிட்டது. அதே இத்தாலியில், அதே ரோம்ல, வாடிகன் பட்டணத்தில் போப்பு அங்கே தலைவராக இருந்து உலகத்தை எல்லாம் ஆளுகை செய்தார். முதலாவது 10 நாடுகளை ஆளுகை செய்தார். இத இந்த சரித்திரம் வந்து இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு தெரியலன்னா நீங்க பைபிள் அறிய முடியாது. அந்த 4 மிருகம் வந்து முதல்ல வந்து அது சீசருடைய ரோமாபுரியா இருந்து பின்பு அது போப்பின் ரோமாபுரியாக மாறிவிட்டது. இப்பொழுதும் போப்பு ஆளுகை செய்கிறார். அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். நேரம்தான் நமக்கு இல்லை. அதெல்லாம் 476 சீசருடைய ரோமாபுரிக்கு முடிவு ஏற்பட்டு பின்பு போப்புவின் ரோமாபுரியானது இந்நாள் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. போப்பு 10 நாடுகளை ஆளுகை செய்தார். அதான் 10 கொம்புகள். பின்பு என்ன ஏற்பட்டது என்றால் அவர் வந்து மதத்துக்கு மட்டும் இப்பொழுது தலைவராக இருக்கிறார். வாடிகன் பட்டணத்துக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். மதத்துக்கு, ரோமன் கத்தோலிக்க மதத்துக்கு அவர் தான் சிங்கிள் ஹெட். உலகத்தில் இருக்க எல்லா ரோமன் கத்தோலிக்க பீப்புள் 124 கோடி மக்களுக்கும் தலைவர் வந்து போப்பு. உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான கத்தோலிக்க ஸ்கூலு, கத்தோலிக்க காலேஜி, கத்தோலிக்க கல்யாண மண்டபங்கள், இதை கத்தோலிக்கத்தில் இருக்கிறதான ஹாஸ்பிட்டல், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி உலகம் இங்கு நிறைய இருக்குது. சென்னையிலே அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. சில நாடுகள் முழுசுமே அவங்க ப்ராப்பர்ட்டி தான். இந்தியாவிலே அவங்க ப்ராப்பர்ட்டி தான் நிறைய இருக்குது. எல்லா ஸ்கூலும் கத்தோலிக்க ஸ்கூல் தான். இன்னைக்கு இருக்க பாரதிய ஜனதாவில் இருக்கிற எம்பிக்கள் முக்கால்வாசி பேர் கத்தோலிக்க ஸ்கூலில் படித்தவங்க தான், கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்தவங்க தான். எல்லாருமே இந்த ஃபேமஸ் ஸ்கூல் எல்லாமே கத்தோலிக்க ஸ்கூல் தான் இருக்கும். எஜுகேஷன் அவங்க கையில் இருக்குது. உலகத்தினுடைய ப்ராப்பர்ட்டி அவங்க கையில் இருக்கிறது. அதனால் உலகத்தினுடைய செல்வம் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கிறது. மோசே செய்த அந்த 7 பொன் குத்து விளக்கு அது அங்கே தான் இருக்குது. தங்கம் வந்து அழியாது. அது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை பிடிக்கும்பொழுது அங்கே இருக்க தங்கத்தெல்லாம் எடுத்துருவான். இப்படி தான் அந்த தங்கம் எல்லாமே இஸ்ரேல் நாட்டிலேருந்து எல்லா தங்கமும் அங்கே வாடிகன் பட்டணத்தில் இருக்கிறது. பாபிலோனிய ராஜ்யத்தில் இருந்த எல்லா கோல்டும் அங்கே தான் இருக்கு. அதனால் ஆல்மோஸ்ட் ஆல் த கோல்ட் பிலாங்ஸ் டு வேட்டிகன். வேட்டிகன் தான் கோல்டு இருக்கிறது. பணம் பேப்பர் தான், கசங்கி போகும், அழிஞ்சு போகும், அது தீப்பற்றக்கூடியது. இந்த நம்ம வச்சிருக்கிற நோட்டு எல்லாமே அரசாங்கம் எவ்வளோ காலம் அதுக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லுதோ அவ்வளோ காலம் அது வேல்யூ தான். அல்லது அது ஒரு பைசாவுக்கு பெறாது. நம்ம வச்சிருக்கிற நோட்டு 2000 நோட்டுலாம் ரொம்ப சீக்கிரம் பழசாகும். எல்லாம் வந்து எல்லாமே ஒரு பேப்பர் தான். அவங்ககிட்ட கோல்டு இருக்கு. கோல்டுக்கு என்றைக்குமே வேல்யூ தான், அதுக்கு வேல்யூ குறையாது. அது அரசாங்கம் மாறினாலும் டிமானிட்ரேஷன் வந்தாலும் கோல்டு வந்து என்றைக்குமே அதுக்கு வேல்யூ தான். எல்லா கோல்டும் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க எல்லா கோல்டும் அந்த அங்கே தான் இருக்கிறது. அது போப்பிவின் ரோமாபுரியாக மாறி இருக்குது. ரோமர்கள் எவ்வளோ எந்தெந்த ராஜ்யங்களை கைப்பற்றி அந்த கோல்டை சேர்த்தாங்களோ அந்த கோல்டு எல்லாமே இப்பொழுது போப்புக்கிட்ட தான் இருக்கு. உலகத்தினுடைய தலைவராக அவர் மாற வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அதுதான் 4 மிருகம். 4 மிருகம் அது ரோமாபுரியாக, சீசருடைய ரோமாபுரியாக மாறி பின்பு அது இப்பொழுது போப்பின் ரோமாபுரியாக இருக்குது. உலகம் அழியும் வரைக்கும் அது நீடிக்கும். அந்த ராஜ்யம் உலகம் அழியும் வரைக்கும் நீடிக்கும். இவன் பக்கத்துல இருக்க இவனுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியல. பக்கத்துல இருக்கவன்ட்டு போய் கேட்கும் பொழுது பக்கத்துல இருக்கிறவன் தான் இந்த அர்த்தத்தை சொல்லுகிறான். அது பலமுள்ள தூதன் கிறிஸ்து அல்ல, அல்லது பரலோகத்தில் இருக்கிற ஒரு தூதன் அல்ல. பக்கத்துல இருக்கவன்ட்டு போய் கேட்டேன், அவன் எனக்கு இந்த எல்லா அர்த்தத்தையும் சொல்றான். இது அந்த நபர் தான் உங்களுக்கும் இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறார். அதே சேம் பேட்ஸன் தான். தானியல் தரிசனத்துல கண்ட அதே சேம் பேட்ஸன் மாம்சத்திலே தோன்றி அது வந்து ஒரு ஷேடோ பேட்டர்னாக இருக்கிறது, அது ஒரு விஷனாக இருக்கிறது. இப்பொழுது ரியாலிட்டியா நம்ம காலத்துல வந்திருக்கிறோம். அந்த தூதன் தான் இதோ தானியலுக்கு சொன்னா, இன்னைக்கு மனவாட்டிக்கு அந்த தூதன் தான் சொல்லி இருக்கிறது. சேம் பர்சன். அப்பொழுது அவன் கண்ட நபர் யார்? தான் ஏழாம் தூதனாகிய பிரதர் பென்கான். ஹல்லேலூயா. அங்க தானியலுக்கு சொன்னவர் தான் இன்னைக்கு நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த பொருள் என்ன? அந்த நாலு ராஜ்யங்களுடைய பொருள் என்ன? கடைசியா பரிசுத்தவான்களை எவ்விதமாக ஆளுகை செய்வார்கள்? அந்த சிம்பலுக்கு பின்னால இருக்கிற அர்த்தத்தை சொல்லுகிறார். ஆனா இங்க தானியல் வந்து நாலு மிருகங்களை தான் பார்க்கிறான், இன்னொரு மிருகத்தை அவன் பார்க்கல. இந்த தூதன் என்ன செய்யறார் என்றால், அந்த மிருகத்தை நமக்கு சொல்லுகிறார். இன்னொரு மிருகமும் இருக்குது, அது ரெண்டு கொம்புகளை உடையதா இருக்கிறது, ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது, ஆனா பேசுறது வலு சர்ப்பம் போல பேசுகிறது. அப்படியாப்பட்ட மிருகத்தையும் தானியலுக்கு அவர் சொன்னதை விட நமக்கு எக்ஸ்ட்ரா சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தானியலுக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு அது தெரியணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம வாழுகிற காலம் அவிதமான காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் யாரு? பிரதர் பென்கான். இதோ யோவானுக்கு அதுதான் அவர் தான் சொல்றார். இந்த பொல்லாத்திய அர்த்தத்தை சொல்கிறது. ஏழு குத்துவிளக்குகள், ஏழு சபைகள், இதை ஏழு நட்சத்திரங்கள், ஏழு தூதர்கள், நாலு ஜீவன்கள் வந்து சிங்கம், காளை, மனுஷ முகம், இதோ அதன் பின்பு ஈகிள், இதோ சாத்தான் வந்து நாலு குதிரைகளில் பிரயாணம் செய்கிறான். இந்த ஏழு முத்திரைகளுடைய வெளிப்பாடு, ஏழு சபையினுடைய வெளிப்பாடு, செவன் தண்டர், செவன் ட்ரம்பட்ஸ், எல்லா மிஸ்ட்ரியும் இன்னைக்கு நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவானுக்கு அங்கே சொல்லும் பொழுது யோவான் என்ன செய்கிறான் என்றால், அவர் காலில் விழுந்து தொழுது கொள்ள விரும்புகிறான். அப்பொழுது அவர் எச்சரிக்கிறார், யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன், நான் இவைகளை கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளையும் இந்த புஸ்தகத்தின் தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்வது கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள். பார்த்தீங்களா? வெளிப்படுத்தல் 22:8-9 வாசிங்க.
யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன், நான் கேட்டு கண்ட போது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான்.
தானியல் பார்க்கிறான், அந்த தூதனை தானியல் பார்க்கிறான். அவர் இன்னும் பிறக்கல, பழைய ஏற்பாட்டு காலம். அப்பமே தானியல் தானியலுக்கு விளக்கத்தை சொன்னது அந்த தூதன் தான். இப்போ வந்து கிபி 95-96 பத்ம தீவில அந்த யோவான் இருக்கும் பொழுது, யோவான் இந்த தரிசனங்களை காணும் பொழுது அதனுடைய பொருளை சொன்னது அந்த தூதன், அதே தூதன் தான். இன்னைக்கு அதே தூதன் தான் நம்ம காலத்துல மாம்சத்துல வெளிப்பட்டு ஏழு சபை காலங்கள், ஏழு முத்திரைகள் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்து இன்னைக்கு ரியாலிட்டியில இருக்கிறோம். அவங்களுக்கு அது விஷனா இருந்தது, அவங்க காலத்துக்கு அது சம்பந்தப்படல, ஆனா நம்ம காலத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த ரியாலிட்டியில இருக்கிறோம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இவ்வளோ மகத்தான ரகசியம் இருக்கும் பொழுது சிலருக்கு உலகத்தின் மேலே ஆசை வந்து பின்வாங்கி போகிறாங்க, பாவத்தின் மேலே ஆசை வந்து பின்வாங்கி போகும் பொழுது எவ்வளவு பரிதாபம்னு பாருங்க, அவங்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கும். இவ்வளோ ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். God sent a prophet and revealed the mysteries. Hallelujah. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி நமக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த தீர்க்கதரிசியை தானியேல் பார்க்கிறான். தானியேலுக்கு அந்த நாலு மிருகங்களின் ரகசியத்தையும் எல்லாத்தையும் சொன்னது அந்த தூதன் தான். யோவானுக்கு சொன்னது அதே தூதன் தான். அந்த தூதன் இன்னும் பிறக்கல, ஆனா இப்பொழுது நம்முடைய காலத்திலே பிறந்து அவன் நமக்கு 1120 செய்திகளை கொடுத்து இதை அவரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாலும் அந்த மெசேஜ் நம்மத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய செல்போன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம். நீங்க 1120 செய்தியும் படிப்பது மட்டுமல்ல, அந்த வாய்ஸையும் நீங்க செல்போன்ல கேட்கலாம். அந்த வாய்ஸும் இருக்குது. நீங்க அதை கிளிக் பண்ணா அந்த வாய்ஸும் வரும். நீங்க செல்போன் ஆண்ட்ராய்டு செல்போன் வச்சிருக்கிற எல்லாருமே தீர்க்கதரிசியின் செய்திய ஆங்கிலத்துல கேட்கலாம், தமிழ்ல இல்ல, ஆங்கிலத்துல அந்த வாய்ஸை நீங்க கேட்கலாம். இவ்விதமான ஒரு காலத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அந்த ஏழாம் தூதனுடைய செய்தி அது நமக்கு தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. தானியேலுக்கே அந்த தூதன் தான் வெளிப்படுத்தினார், யோவானுக்கே அந்த தூதன் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நீங்க அந்த தூதனுடைய செய்தியை உங்க காதால கேட்கறீங்க. அன்னைக்கு பிரசங்கம் பண்ணதை இன்னைக்கு காதால கேட்க முடியும். ஆண்டவர் இந்த கம்ப்யூட்டர் ஏஜில கொண்டு இன்டர்நெட் கனெக்ஷனை உலகத்துல கொண்டு எப்படி வந்து தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது இவ்வளவு அதிகமாக வெளிப்படுத்தி இவ்வளவு ஃபெசிலிட்டி இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் பொழுது ஒரு மனுஷன் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி தெரிஞ்சு இதை விட்டு பின்வாங்கி போனவனுக்கு தண்டனை அதிகம். அதுக்குதான் அந்திகிறிஸ்து ஆட்சியை வச்சிருக்கிறார், அதுக்கு தான் அந்த மகா உபத்திர காலத்தை வச்சிருக்கிறார், அதுக்காகத்தான் பாதாளத்தையும் நரகத்தையும் வச்சிருக்கிறார். வார்த்தையை புறக்கணிக்கிறவள ஆண்டவர் சும்மா விட மாட்டார், சத்தியத்தை புறக்கணிக்கிறவள சும்மா விட மாட்டார். நான் இவ்வளவு ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கடைசி காலத்துல வாழுகிற உங்களுக்கு நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பாஸ்டரை கொடுத்து அந்த பாஸ்டர் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி காமிக்கிறார், அவருடைய மெசேஜும் யூடியூப்ல போகிறது. இவ்விதமாக நான் உங்களுக்கு செய்திருக்கும் பொழுது என் வார்த்தையை விட்டு நீங்க உலகத்துக்கு போனதுனால உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்க டினாமினேஷன்ல நிலைத்திருந்ததுனால உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்காகத்தான் அந்த நரகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். பிசாசோடு சேர்ந்து நீங்களும் அந்த நரகத்துல வேதனைப்பட வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார், பாவியை தண்டியாமல் விடமாட்டார். மனம் திரும்பாதவர்கள் ஒப்பு கொடுக்காரர்களை தண்டிக்காமல் விடமாட்டார். அவர் எவ்வளோ இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். நீ எவ்வளோ பாவத்தை செய்தாலும் அதெல்லாம் நான் மன்னிக்கிறேன். நீ என்னுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணா என்னுடைய ரத்தம் உன்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து உன்னை புது மனுஷனாக மாற்றும். நீ வந்து ஒரு சயின்ஸா உன்னதமானுடைய பரிசுத்தவானாக மாற்றி உனக்கு 1000 வருஷ ஆளுகையை நான் உனக்கு தருகிறேன். உனக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இவ்வளவு ப்ராமிஸை கொடுத்து இவ்வளவு பிளஸ்ஸிங்கே அவர் முன்னால வைத்திருக்கும் பொழுது ஒரு மனுஷன் அற்ப ஆசைக்காக இதை நினைஞ்சால் நிலையற்ற ஐஸ்வர்யத்துக்காக அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்காக இந்த வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு இருக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்றிருப்போம், ஆனால் வருங்கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஃபோர்த் கிங்டம் வந்து ரோம், வேகன் ரோம் வந்து பேப்பல் ரோமாக மாறி இருக்கிறது. இப்பொழுது அந்த மிருகம் இருக்கிறது, இப்பொழுது இன்னொரு மிருகமும் இருக்கிறது. அதான் வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 13 1 வாசிக்கலாம்.
பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன.
சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதான் தானியேல் கண்ட 4வது மிருகம். அந்த மிருகம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சேம் பீஸ்ட், ஃபோர்த் பீஸ்ட், ஃபோர்த் கிங்டம். அது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சமுத்திரம் என்றால் அதை குறிக்கிறது திரளான ஜனங்கள். அந்த வேசி உட்கார்ந்திருந்த திரளான தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரர்களும் ஆம். வெளிப்படுத்தல் 17:15 வாசிக்கிறோம். அந்த ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரர்கள், உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ ஜாதிகள் எத்தனையோ பாசைப்பார்கள், இதுல இருந்து அது எழும்பி வருது. யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து அது வருகிறது. யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து 10 நாடுகள் இருக்கிறது. அதனால் அதுக்கு வந்து அந்த மிருகத்துக்கு வந்து 10 கொம்புகள் இருந்தன. அந்த 10 கொம்புகள் என்னது? அதான் வந்து இன்னைக்கு இருக்கிற கிரேட் பிரிட்டன், இங்கிலாண்டு தான். கிரேட் பிரிட்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், இட்டாலி, போர்ச்சுக்கல், சுவிட்சர்லாந்து, அதுக்கு பிறகு 3 சின்ன ராஜ்யங்கள், வேண்டல்ஸ், ஹெரூலஸ், ஆஸ்ட்ரகோத், இப்படி 3 நாடு. இந்த 3 கண்ட்ரியும் வந்து அழிஞ்சு போச்சு. அந்த மிருகம் 3 கொம்புகளை அது 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற ராஜ்யங்கள் தான். இன்னைக்கு இருக்கிற கிரேட் பிரிட்டன், இங்கிலாந்து, இதோ ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, இந்த கண்ட்ரிஸ் தான் அந்த கொம்புகளாக இருக்கிறது, அந்த 10 ராஜாக்களாக இருக்கிறார்கள். அதுக்கு 7 தலைகள் இருந்தது. 7 தலைகள் என்றால் 7 சீசர்கள். அந்த 7 தலைகளும் அந்த இஸ்ரி உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். அவைகளில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றொருவன் இன்னும் வரவில்லை. அவன் வரும்பொழுது கொஞ்சம் காலம் தரித்திருக்க வேண்டும். இத 8வதானவன் தான் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக வெளிப்படுத்தல எழுதப்பட்டிருக்குது. அந்த 7 தலைகள் வந்து என்னது? 7 சீசர்கள். முதலாவது ஜூலியஸ் சீசர், ரெண்டாவது அகஸ்த சீசர். இயேசு கிறிஸ்து அகஸ்த சீசர் காலத்திலாம் பிறக்கிறார். பிறகு கிளவுதி ராஜன், கிளாடியஸ், அதன் பின்பு வெஸ்பாசியன், அதன் பின்பு நீரோ மன்னன் வருகிறார். நீரோ மன்னனுக்கு பிறகு டொமிட்டன் அங்கே வருகிறார். இதமாக 7 தலைகள் வந்து அந்த 7 சீசர்கள். நிறைய சீசர்கள் வந்தாங்க சரித்திரத்தில், நிறைய இதில் பிரதானமான சீசர்கள், மிக பெரிய சீசர்கள் வந்து ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ், கிளாடியஸ், வெஸ்பியன், டைட்டஸ், நீரோ, டொமிட்டன். டைட்டஸ் வந்து எருசலேமை அழிச்சு போட்டான். நீரோ மன்னன் வந்து இதோ பேதுரு பவுலை வந்து கொன்று போட்டது அந்த நீரோ மன்னன் தான். டொமிட்டன் 7வது வந்து டொமிட்டன், அவன் அப்பொழுது கிபி 95-96 டொமிட்டன் இன்னும் வரல. அதனால இன்னொருத்தன் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியா வர்றது தான் 8வது வந்து த லாஸ்ட் போப், சாத்தன் இன்கார்னேட், சாத்தான் அவனுக்குள்ள அவதாரம் எடுக்கிறான். அதுதான் லாஸ்ட். அதை பாருங்க, இது வரைக்கும் அந்த 7 வரைக்கும் என்னன்னா அது அஞ்ஞான ரோமாபுரி, 8 வரும்பொழுது அது பேப்பல் ரோமாபுரியா மாறியது. இந்த மிஸ்ட்ரி மட்டும் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க பைபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த 4வது மிருகத்தை குறித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால அது பேப்பல் ரோம் வந்து அது வந்து போப்பின் அந்த சீசருடைய ரோமாபுரி. இந்த 7 சீசர்கள் அதான் வந்து 7 தலைகள். அதுல வந்து 8வது வரும்பொழுது அது ஆன்டி கிரைஸ்ட் ஆயிருக்கு. அதன் பின்பு ரோமராஜ்யம் ஆன்டி கிரைஸ்ட் பீரியட்ல முடிவடையும். அவனுக்கு 7 வருஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வலு சர்ப்பமானது என்ன செய்கிறந்தால் தன்னுடைய பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கு. வலு சர்ப்பன் டிராகன் என்னது? அது வந்து வலு சர்ப்பமானது சாட்டான் லூசிபராக இருக்கிறான். இந்த லூசிபர் வந்து அந்த 4வது மிருகத்தோடு கான்டாக்ட் பண்ணுகிறான். ரெண்டு 4வது மிருகமும் வலு சர்ப்பமும் இணைஞ்சிருக்கிறது. ரோமாபுரி ரோமன் கத்தோலிக்க மார்க்கம், வலு சர்ப்பத்தின் மார்க்கம், அது சர்ப்பத்தினுடைய மார்க்கமாக இருக்கிறது. அது டிராகன், அது லூசிபருடைய மார்க்கம். அதனால என்ன சொல்றால் அந்த வலு சர்ப்பமானது தன்னுடைய பலத்தையும் தன் சிங்காசத்தை மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இந்த 3 ராஜ்யங்களுடைய ஒன்று சேர்ந்து தான் இந்த 4வது ராஜ்யம் இருக்கிறது. அதான் நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. அது வந்து அலெக்சாண்டருடைய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், சிறுத்தை, லெப்போர்டு. இதோ எதன் என்றால் அதனுடைய கால்கள் கரடியின் கால்களை போல இருந்தது, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அதனுடைய வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது, அது பாபிலோனிய ராஜ்யம். இந்த 3 ராஜ்யங்களும் சேர்ந்துதான், இந்த 3 ராஜ்யங்களுடைய வல்லமைகளும் அதனுடைய தன்மைகளும் சேர்ந்துதான் 4வது மிருகம் இருக்கிறது. அதான் நீங்க பாத்தீங்கன்னா 4வது மிருகம் அங்கே இருக்கிறது. அது 4வது மிருகம் மங்கின நிற குதிரையா இருக்கிறது. அதன் மேல என்ன, அது அதுக்கு மரணம் என்று பெயர். இத பாதாளம் அதன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டம் எரிங்களாலும் பூமியின் கார்பங்களுடைய கொல்லும்படியான அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த 4வது மிருகம் பயங்கரமான மிருகம். இந்த எல்லா கலரும் சேர்ந்து இருக்கிறது. முதல்ல வெள்ளை, ரெண்டாவது வந்து சிவப்பு, மூணாவது கருப்பு. இந்த 3 கலரும் சேரும் பொழுது அந்த பேல் ஹார்ட்ஸ் உருவாகிறது. அதனால 4வது மிருகத்தை குறித்து இங்கே என்ன, சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகம் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால் அதனுடைய அது சிறுத்தையை போல் இருந்தது. அதனுடைய கால்கள் கரடியின் கால்களை போல், வாய் சிங்கத்தின் வாயை போல் இருந்தது. இப்போ இந்த 3 கலரும் இங்கே 3 கலரும் சேரும் பொழுது பேல் ஹார்ட்ஸ் அங்கே வருகிறது. 4வது மிருகம் 3 ராஜ்யங்களுடைய தன்மையும் அது உடையதாக இருக்கிறது. அதன் பின்பு மூணாவது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்?
அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு ஏதுவான் அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது.
இது அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாக காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் அந்த காயமானது சொஸ்தமாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பேப்பல் ரோம் சீசருடைய ரோமாபுரியானது அழிந்து போனது, ஆனா அது அழிஞ்சு போனது வேற ரூபமா வந்துட்டு, அது போப்பிவின் ரோமாபுரியா வந்துட்டு. அதனால்தான் அந்த தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாக இத காயப்பட்டது. ரோமராஜ்யம் அழிஞ்சே போனதுன்னு நினைச்சாங்க, அழிஞ்சே போனதுன்னு நினைக்கும் பொழுது இன்னொரு ராஜ்யம் வந்து விட்டு. அரசியல் பேசுறேன்னு நினைக்காதங்க, ஆனா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எம்ஜிஆர் வந்து ஏடிமிக்கனுடைய ஒரு புகழ்பெற்ற தலைவராக இருந்தார். எம்ஜிஆர் மறித்ததோட ஏடிமிக்கே அழிஞ்சு போனதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா ஏடிமிக்கே அழிஞ்சு போகல. பின்பு ஜெயலலிதா வந்து அதை விட அதிக செல்வாக்கு வந்துட்டு. பாருங்களா, உன்னை அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சா அழியலை, அது இன்னும் அதை விட பவரா வந்துச்சு. அதனால டிஎம்கே காரங்க என்ன நினைச்சாங்கன்னா ஏடிஎம்கே எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா வந்து ஜெயலலிதா வந்து அதை விட பவர்ஃபுல்லா செல்வாக்கு உடையவங்களா மாறிட்டாங்க. ரோமாபுரி அஞ்சான ரோமாபுரி அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க, உலகத்துல இருக்க நினைச்சாங்க, அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அது அதை விட பவர்ஃபுல்லா போப்பின் ரோமாபுரியா மாறிச்சு. இதுதான் சரித்திரம். இப்ப வரைக்கும் அது நீடிக்குது, அதை அழிக்க யாராலும் முடியாது. ஆண்டோர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலும் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலும் அங்க அழித்து போடுவார். பாழாக்கிற அருவறுப்பானவன் பாழாக்கிறவன் அருவறுப்பான சட்டைகளோடு வந்து இறங்கி விட்டான். கடைசியா எருசலேமே தன்னுடைய ஹெட்குவார்டர்ஸா மாற்றுவான். அப்பொழுது கத்தர் இறங்கி வந்து இதென்றால் நிர்ணயிக்கப்பட்டிருக்க நிர்மூலம் அவன் மேல் அவன் தீரு மட்டும் அவன் மேல் சொரியும் என்று தானியேல் 9:27. அவன் மேல அக்னியும் கந்தகமும் அங்கே சொரியும். அங்க ரஷ்யா வந்து ஒரு ஆட்டம் பாம்பை போட்டு இது அக்னியும் கந்தகம் அங்கே சொரிந்து அந்த வாடிகன் பட்டணம் ஒரு மணி நேரத்தில் அழிஞ்சு போகும் பொழுது அப்பொழுதுதான் அதுக்கு முடிவு வரும். நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அது நடக்கும். இவ்வளவுதான் அந்த ராஜ்யத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது நம்ம எந்த நேரத்தில் இருக்கிறோம்? ரெண்டு மிருகங்களும் இருக்கிறது. அந்த நாலாம் மிருகம் ரோம் இருக்கிறது, அது பேப்பல் ரோமாபுரியாக இருக்கிறது. அது உலகத்தில் பெரிய செல்வாக்குடையதா இருக்குது. உலகத்தின் தங்கம் எல்லாம் அங்கே தான் இருக்கிறது. உலகத்தை அது ஆளுகை செய்ய போகிறது. ஆனால் இப்பொழுது என்ன சொன்னா இன்னொரு மிருகம் இருக்கிறது. அந்த மிருகத்தை வந்து அந்த தூதன் ஏழாம் தூதன் நமக்கு சொல்லுகிறார். அந்த மிருகம் வந்து அமெரிக்கா என்று சொல்லப்படுகிறது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டது, ஆனாலும் சொசமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள எல்லாரும் ஆச்சரியத்தோடு அதை பின்பற்றி இந்த மிருகத்துக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமல் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவர்களின் தூஷணங்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த நாலாம் மிருகம் பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசுகிறது. 42 மாதம் பரிசுத்தவான்களோடு யுத்தம் செய்கிறது. அதனால பரிசுத்தவான்களோடு யுத்தம் செய்து அவர்களை கொன்று போடும். அது தேவனை தூசிக்கும்படியாக தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கையும் தூசித்தது. பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிப்பதுக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தார் மேலும் பாசைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய ஜீவ புசல் பேரழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். 8 வசனத்தில் அவ்விதமா வாசிக்கிறோம். பசுத்தவான்களோடு இது யுத்தம் செய்து அவர்களை கொன்று போடுகிறது. 42 மாதம் கொடுக்கப்படுகிறது. 42 மாதம் என்றால் 3.5 வருஷம். 1260 நாள்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல காலமும் காலங்களும் அரைக்காலம் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாமே சேம் பீரியட் தான், 3.5 இயர்ஸ். 3.5 வருஷம் மகா உபத்திர காலம் வரும். அவன் யூதர்களோடு செய்த உடன்படிக்கையை முடித்து மிருகத்தின் முத்திரையை கொண்டு வரும் பொழுது பரிசுத்தமான்களை கொன்று போடுவார். 42 மாதம் யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த போப்பதின் ரோமாபுரி, அந்த அந்தி கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு யுத்தம் செய்வான். யாரோடு யுத்தம் செய்வான்? அந்த புத்தி இல்லாத கன்னியைகள், அந்த 144,000 பேரோடு யுத்தம் செய்வான். இது யாரை குறிக்கிறதுன்னா, அந்த பரிசுத்தவான்களோடு யுத்தம் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத 4 வாசிக்கலாம்.
பெருமையா அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசம்
பண்ணி. அதுக்கு முந்தின வசனம் 5
பெருமையானவிலும் தூஷணங்களும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம்
கொடுக்கப்பட்டது. 42 யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 7 வாசிக்கலாம்.
மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவளை
பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவளை ஜெயிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல்
ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம்,
ஒவ்வொரு கோத்திரத்தார் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதான் முழு உலகத்தை குளோபல் லெவலில் குறிக்கிறது. இதெல்லாம் எழுதுச்சுன்னா என்ன அர்த்தம், கோத்திரங்கள் பாசைக்காரர்கள் ஜாதிகள் ஜனங்கள்னா ஹோல் வேர்ல்டு அவன் கையில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன பகுதி மட்டும் கிடையாது, முழு உலகத்தின் மேலே அது ஆதிக்கம் செலுத்துகிறது. அந்த பரிசுத்தவான்கள் யாரு? ட்ரிபிலேஷன் சயின்ஸ், உபத்திர கால பரிசுத்தவான்கள். இன்னைக்கு நம்ம பிரைடா இருக்கிறோம். அதனால ரெண்டு குரூப் இருக்கிறது, நீங்க பிரைடு, அவங்க ட்ரிபிலேஷன் சயின்ஸ். 144,000 பேர் ட்ரிபிலேஷன் சயின்ஸ், அதாவது உபத்திர கால பசுத்தவான்கள். நீங்க யாரு? மணவாட்டி, பிரைடு. ஹல்லேலூயா. இந்த டிராகன் என்ன செய்த என்றால் அவங்களோட யுத்தம் செய்கிறது. த டிராகன் வில் மேக் வார் வித் த ரெமனன்ட் ஆஃப் த உமன் சீடு. அவங்க வந்து அந்த இஸ்ரீனுடைய சந்ததியாக இருக்கிறார்கள். யாரு? த ஃபூலிஷ் வெர்ஷன், கைவிடப்பட்டவங்க, நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நம்முடைய சபையை சேர்ந்தவங்க. ஒரு சிலர் கைவிடப்பட்டால், ஓ பாஸ்டர் எல்லாருமே போயிட்டாங்க, நம்ம வந்து உண்மையாக இல்லை, நல்லா ஜோம் பண்ணல, பைபிள் படிக்கலை, நம்ம நல்ல மாதிரி இன்ட்ரெஸ்டாக இல்லை, வார்த்தையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நம்ம கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்னு நினச்சி அவங்க என்னை மீனியாவது நம்ம வந்து இரத்த சாட்சியாக மறிக்கலான்னு அவங்க யோசிப்பாங்க. அது எல்லாரும் மறிக்க மாட்டாங்க, ஒரு சிலர் அந்த புத்தியில்லாத கனிகள் இரத்த சாட்சிகளாக மறிக்க வேண்டும். அந்த டிராகன் 4 அவங்களோடு யுத்தம் பண்ணி அவங்கள கொன்று போடும். ஏன்னா அவங்க சிஸ்டத்துக்கு நீ வரணும், நீ மாதாவை வழிபடணும், நீ ட்ரினிட்டியை பிலீவ் பண்ணணும். நாங்கள் ட்ரினிட்டியை பிலீவ் பண்ண மாட்டோம், நாங்கள் மாதாவை வழிபட மாட்டோம், கத்தோலிக்க உபதேசத்துக்கெல்லாம் வரமாட்டோம்னா அவங்கள கொலை பண்ணி போடும். அவ்வளோ மனசாட்சி உள்ள இந்த புத்தி இல்லாத கனிகள் என்ன செய்வாங்கன்னா, உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு நம்ம உயிரே போனாலும் திருத்துவத்தை ஏற்றுக்கிட மாட்டோம், கத்தோலிக்கத்தை வணங்க மாட்டோம், நம்ம அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம். அதே மாதிரி அவங்க அந்த வைராக்கியத்தை காண்பிக்கும் பொழுது அவங்க கொலை செய்யப்படுவாங்க. பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து போடும், ஜெயித்து அவர்களை கொன்று போடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 144,000 பேர் யூதர்கள், ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 12 கோத்திரத்தில் அவங்க வந்து முன்குறிக்கப்பட்டவங்க. அவங்க வந்து அந்த போப்பை வணங்க மாட்டார்கள், போப்பினுடைய உபதேசத்துக்கு போக மாட்டார்கள், அதனால அவர்களும் கொலை செய்யப்படுவார்கள். இந்த குரூப் வந்து இன்னும் இருக்கிறது, இன்னும் மீட்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவளை வந்து கொன்று போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த ஜீவபோசத்தில் பெயர் எழுதப்படாத அனைவரும் அதை வணங்குவார்கள் என்று எழுதப்பட்டது. 8 வாசிக்கலாம்.
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத பூமியின் குடிகள் அனைவரும் அதை வணங்குவார்கள், மிருகத்தை வணங்குவார்கள். அருமையான உலக தோற்றம் முதல் அவர் அடிக்கப்பட்டார். அதனால இந்த லேம் வாஸ் லைன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு. எப்படி என்றால், ஜீசஸ் வாஸ் குரூசிஃபைடு இன் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். முதலாவது தேவனுடைய சிந்தையில் அவர் அடிக்கப்பட்டார், பின்பு அவர் உலகத்தில் வந்து சிலுவையில் அறையப்பட்டார். அதனால் தேவனுடைய சிந்தையிலே அவர் அடிக்கப்பட்டார். அதான் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அந்த புஸ்தகத்தில் லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல உங்க பேர் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் பேர் அங்கே இல்லைன்னா நான் இன்னைக்கு இதை பிரசங்கம் பண்ண மாட்டேன். நான் ஏன் இவ்வளோ வைராக்கியமாக போதிக்கிறேன்? நான் ஏனா தானே போயிட்டு இருக்கலாமே, ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக நான் இதில் இருக்கிறேன்? என் பேர் அந்த ஆட்டுக்குட்டியாண்ட ஜூப்பஸில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ரேப்சரில் பங்கு பெறுவேன்னு எனக்கு அந்த ரேப்சரி ஃபெய்த் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லது நான் இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ண முடியாது. நான் அங்கே என்னுடைய பேர் அங்கே இல்லைன்னா நான் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண மாட்டேன். அதனால பாருங்க என் பேர் அங்கே இருக்கிறது. இப்பொழுது நம்ம அதை காண்கிறோம். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பொழுது, நீங்க வந்து அந்த வார்த்தைக்கு மேட்சிங் பீஸா மாறும் பொழுது உங்களுடைய பேர் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மெசேஜ் உங்களுக்கு என்ன காண்பிக்கிறது என்றால், யூ சீ யுவர் நேம் இன் தி லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப். அல்லேலூயா. உலகத்தோத்து முதல்ல அவர் தேவனுடைய சிந்தையில அடிக்கப்பட்டார், அப்பொழுதே உங்களுடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவங்களை தவிர மற்ற எல்லாருமே மிருகத்தை வணங்குவார். குளோபல் வர்ஷிப். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க மிருகத்தை வணங்குகிறார்கள். திருத்துவம், அந்த திருத்துவம் என்ற உபதேசத்தில் கத்தோலிக்கம், ப்ரோட்டஸ்டன்ட், பெந்தேகோஸ் எல்லாரும் இணைக்கப்படுவார்கள். உலகத்தின் நாடுகள் எல்லாம் கடன் வாங்கியிருக்குது. எல்லா நாடுகளும் கடன் வாங்கியிருக்குது. வேர்ல்டு பேங்கு, ஐஎம்எஃப்ல எல்லா நாடுகளும் கடன் வாங்கியிருக்குது. அமெரிக்கா 40% ஆனாலும் தங்களுடைய கடனை அடைக்க முடியாது. எத்தனையோ ட்ரில்லியன் டாலர் கடல்ல இருக்கு. உலக நாடுகள் எல்லாமே கடல்ல இருக்கு. அதனால எல்லா நாடுகளும் மிருகத்தை வணங்கிதான் ஆகணும். அவங்களுடைய கோட்பாட்டுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இந்தியா வந்து அதிக கடன்கார நாடு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பக்கத்தில் கடன் வாங்கியிருக்குது, ஸ்டேட் பேங்க் ஒரு பக்கத்தில், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பக்கத்தில் கடன் வாங்கியிருக்கிறது. எல்லாம் அதிக கடலில் தான் இருக்குது. எங்கேருந்து வாங்குறது? வேர்ல்டு பேங்க்லேருந்து வாங்க. வேர்ல்டு பேங்க் யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஆன்டி கிரைஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அவனுடைய செல்வம் எல்லாமே எங்கேருந்து வருது? ஒருத்தனை ட்ரில்லியன் டாலர் கடன் வாங்கினான்னா அங்கே பேங்குக்கு எப்படி பணம் வருது? அதுதான் ஒரு மிஸ்ட்ரி. அதனால் என்ன செய்யணும்னா, கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. எல்லா நாடுகளும் அடிமைப்பட்டு போகும். எல்லாருமே மிருகத்தை வணங்குவார்கள். அவனுடைய ஆதிக்கத்தின் கீழே வருவார்கள். யாராயிருந்தாலும், இந்துஸா இருந்தாலும், எல்லாருமே அங்கே கீழே தான் வரணும். மிருகத்தின் கீழே தான் வரணும். இப்போ மத தீவிரவாதத்தை ஏற்படுத்தலாம். இன்னொரு காலம் வரும் பொழுது எல்லாம் போப்புக்கு அடிமைப்பட்டு போவாங்க. அதில் போப்பு இந்தியா வரும் பொழுது இதை மத தலைவர்கள்லாம் சில விதமான ரிப்போர்ட்டை கொண்டு கொடுத்தாங்க. அவர் என்ன செய்தாராம், மேசையில் கொண்டு வைக்கும் பொழுது எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிட்டார். போப்பை எதுக்க யாராலும் முடியாது. இந்தியா போப்பை எதிர்க்க முடியாது. உலகத்தின் நாடுகள் எந்த நாடுகளும் போப்பை எதிர்க்க முடியாது. அவர் வந்து கிரேட்டஸ்ட் மேன், வந்து அதிக பவர்ஃபுல் மேன். அவர்கிட்ட என்ன இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். உலகத்தின் செல்வமே அவர்கிட்ட தான் இருக்கிறது. இப்படி அந்த எல்லாத்தையும் தூரத்துக்கு போட்டார். யாரும் ஒன்றும் செய்ய முடியாத. அதெல்லாம் மத தீவிரவாதிகள் ஒன்றும் போப்பை எதிர்க்க முடியாது. அவர் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். உலகத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யாரு? அந்த மிருகம் தான். அல்லாஹ் என்றால், அல்லாமல் அந்த மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் வசனம் ஃபேக்ட் அது. ஹல்லேலூயா. அதனால வெளிப்படுத்தல் 13:4 என்ன சொல்ல, மிருகத்துக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. நான் இங்கே தான் பெரிய ஆளுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த தலைவர்கள் தங்களை பெருசாக சொல்லலாம். ஆனால் போப்புக்கு முன்னால் அவங்கெல்லாம் கீழே தான் இருக்கிறாங்க. ஒருவனும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோடு எடுத்து நீக்கத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். மிருகத்துக்கு பவர் எப்படி வருது? வலு சர்ப்பம் லூசிபர் அந்த பவரை கொடுக்குறான். அந்த டிராகன் இருந்து அந்த பவர் வருகிறது. டிராகன் தன்னுடைய சிங்காசனத்தை கொடுக்கிறது, தன் பலத்தை கொடுக்கிறது. உலகத்தின் நாடுகள் எல்லாமே வணங்குவார்கள். அதனால ரெண்டு வர்ஷிப் இருக்கிறது, ஒன்று ட்ரூ வர்ஷிப், இன்னொன்று ஃபால்ஸ் வர்ஷிப். இன்னைக்கு பிரைடு நம்ம இந்த உபதேசத்துங்களெல்லாம் எதிர்த்து நிற்கிறோம். இந்த ஃபால்ஸ் டாக்டரின் எல்லாம் எதிர்த்து நிற்கிறோம். கத்தர் நம்மளை வந்து மேலே எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. த பிரைட் கோஸ் இன் த ராப்சர். She doesn't have to go through any persecution. நீங்கள் எந்த உபத்திர காலத்துக்குள்ளேயும் போக போகிறதில்லை. உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒன்றாயிலும் அது கீழே விழாது. அவ்வளோ பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு முடி கூட கீழே விழாது. நம்முடைய முடி கூட அவர் வந்து அங்கே சேர்த்தி அவர் உறுதிப்படுத்துகிறார். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு சேதம் வராது. உலகம் உபத்திர காலத்துக்குள்ள போகும் பொழுது நீங்க மேல போய் இப்ப நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க. இந்த உபதேசங்களுக்கு நம்ம எதிராயிருக்கிறோம். இந்த உபதேசங்களுக்கு நம்ம அடிபணிய மாட்டோம். இந்த ஃபால்ஸ் டாக்டரினுக்கு நம்ம அடிபணிய மாட்டோம். உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். அதனால அருமையானாலே நம்ம வந்து என்ன சொல்றால், ஆண்டவர் நமக்கு அதிக பாதுகாப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு ஒன்றும் வராது. உலக நாடுகள் எல்லாம் அடிமைப்பட்டு போகும், எல்லா சோபனத்துக்காரங்களும் அடிமைப்பட்டு போவாங்க, ஆனா நீங்க மேல எடுத்துக் கொள்ளப்படுவீங்க. ஹல்லேலூயா. நோ ட்ரிபிலேஷன். 6 கோடியே 80 லட்சம் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவங்க வந்து காளையின் காலத்துல இருந்தாங்க, ஆனா நம்ம வந்து காளையின் காலத்துல இல்ல. ஈகிள் நம்மளை வெட்ட முடியாது, நம்ம பறந்துருவோம். அல்லாஹ் உங்களை வெட்டிடுவேன்னு வந்தான்னா நம்ம மேல பறந்துருவோம். ஹல்லேலூயா. அது காளை வந்து வெட்டுறானா வெட்டக்கு ஒப்பு கொடுக்கும். நம்ம அந்த காலத்துல இல்லையே, நம்ம ஈகிள் ஏஜ்ல இருக்கோம், நம்மளை வெட்ட முடியாது, நம்ம பறந்துருவோம். ஹல்லேலூயா. அதான் பிரைட். ஹல்லேலூயா. இவ்வளோ ஆண்டவர் டெஃபினிஷன் நம்ம கொடுக்கும் பொழுது ஜனங்களுக்கு அதன் மேல வாஞ்சி இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? She goes through excuses, but no distraction like it was in the dark ages. அந்த இருளின் காலத்துல நடந்த மாதிரி நமக்கு நடக்காது. நமக்கு சிறிய உபத்திரம் வரும், எக்ஸ்கியூஸ் வரும், ஆனாலும் அது நம்மள ஒண்ணும் செய்யாது. உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு இயேசு சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பை நான் கிராண்ட் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்? 9வது வசனத்தை வாசிக்கலாம். கேட்கிறதுக்கு காதுடன்.
காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன்.
இத காதுள்ளவன் விருப்பமா இருக்கிறவங்க வார்த்தையை கேளுங்க. அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்?
சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும்.
சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். எல்லாரையும் ஜெயில போட்டு அவங்கள சித்திரவதை செய்து அவங்கள கொல்லுகிறவன் அதான் சிறைப்படுத்துகிறவன். சிறைப்படுத்துகிறவன் சிறைப்பட்டு அவன் அரெஸ்ட் ஆகி அவன் வந்து அவன் ஜெயில கிடப்பான். மற்றவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு அவங்கள சித்திரவதை செய்து கொல்றவனே இதோ அவன் இன்னைக்கு அரெஸ்ட் ஆகி அவன் ஜெயில கிடக்கிறான். பொதுவா அரசியல்ல வந்து ஃபால்ஸ் என்கவுண்டர் இருக்கும். அநியாயமாக சிலர் கொலை செய்யப்படுவார்கள். தங்களுடைய ஆட்சிக்கு விரோதமாக இருக்கிறவர்களை அநியாயமாக கொலை செய்யப்படுவார்கள். அது வந்து பெரும்பாலான பாலிடிக்ஸில் வந்து குற்றமில்லாத இரத்தங்கள் சிந்தப்படும். அவங்க என்ன செய்வாங்க? ஆளுங்கட்சியாக வந்தால் ஜெயிலில் தூக்கி கொண்டு போடுவாங்க, சுத்திரப்பதப்படுத்துவாங்க. எல்லாம் வந்து சரித்திரம் நடக்கிற காரியங்கள், ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய காரியங்கள் கிடையாது. எல்லாம் போப்பு ஆளுகை செய்கிறார், 10 நாடுகளை ஆளுகை செய்கிறார், அப்பொழுது நிறைய பேரை கொலை செய்கிறார், நிறைய பேரை ஜெயிலில் போடுறார். இப்போ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடப்படுகிறார்னு பைபிளில் போட்டிருக்கு. அது உண்மையிலே சரித்திரமாக நிறைவேறிவிட்டது. 1796 நீங்கள் வேணா கூகுள் சர்ச்சில் பார்க்கலாம். 1796 டூரிங் த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனரி வார்ஸ், ஃப்ரெஞ்சு புரட்சியின் யுத்தம் நடக்கும் பொழுது ஃப்ரெஞ்சு ட்ரூப்ஸ் அண்டர் நெப்போலியன் போனபார்ட் தன் படைகளோடு சேர்ந்து இன்வேடட் ரோம். ரோம் மேலே யுத்தத்துக்கு போய் அண்ட் கேப்சர்டு போப் பியஸ் சிக்ஸை வந்து அங்கே பிடித்து, டேக்கிங் ஹிம் ஆஸ் அ பிரிசனர், அவனை கைதியாக பிடித்து டு ஃப்ரான்ஸுக்கு கொண்டு சென்றான். வேர் ஹி டைட் இன் 1799. 1799 அந்த போப்பு செத்து போனார். போப்பை என்ன செஞ்சார்னா, போப்பு நீ எல்லாம் 10 நாடுகள் மேலே அவர் தான் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த முடியும். ராஜாக்கள் வந்து பயந்துகிட்டு வரணும் போப்பை பார்க்கணும்னா. போப்பு வந்து எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறார். 10 யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு அவர் தான் லீடர், அவர் தான் கிங்கு. அதனால் இப்பொழுது என்ன, பிரான்ஸ் நாட்டு மன்னன் நெப்போலியன் போனபார்ட் என்ன செய்தான் என்றால், ரோமின் மேலே படையெடுத்து அந்த நேரத்தில் அந்த போப்பாக இருந்தவரை அரெஸ்ட் பண்ணி பிரான்ஸுக்கு கொண்டு வந்து அங்கே ஜெயிலே அது செத்து போயிட்டார். அதிலிருந்து என்ன செஞ்சார் போப்பு, என்ன பண்ணார் என்றால், இனிமேட்டு என்ன செய்யறதுனா, நான் வந்து மதத்தை மட்டும் பார்த்துக்கிடுறேன், இந்த ராஜாக்கள் மேலே நான் ஆளுகை செய்யலைன்னு விட்டுட்டார். 10 நாடுகள் மேலே ஆளுகை செய்தவர் இப்பொழுது மதத்துக்கு மட்டும் அவர் வந்து லீடராக இருந்துட்டு இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுட்டார். ஒரு காலத்தில் வந்து இந்த சிங்களர்கள் வந்து இந்தியா இந்த தமிழர்களை கொன்று போட்டாங்க இலங்கையில். அதனால் பெரிய கலவரம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. அதனால் இந்த டிபிஎம்காரங்க இருக்கிறாங்க பாருங்க, முதல்ல இப்போ அவங்களுக்கு டிபிஎம், ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பேருன்னா சிபிஎம், சிலோன் பெந்தகோஸ். சிலோன் பெந்தகோஸ் வந்து சிபிஎம் சிலோன் பெந்தகோசல் மிஷன் அப்படின்னு அவங்க தமிழ்நாடு முழுவதும் சர்ச்சாங்க. அவங்க வந்து சிலோன்ல தான் அதை ஆரம்பிச்சு. இப்பொழுது இந்த சிலோன் இங்க பிரச்சனை ஏற்பட்ட உடனே தமிழர்களுக்கும் சிங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு நிறைய தமிழர்கள் ஆயிரக்கணக்கான தமிழர் கொல்லப்பட்டனால இங்க தமிழ்நாட்டில் புரட்சி வந்தனால இவங்க பயந்து போய் இந்த சிபிஎம் காரங்க பயந்து போய் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சிபிஎம் வந்து டிபிஎம்மா மாத்திட்டாங்க. இப்போ அதுக்கு பேரு டிபிஎம் தி பெந்தகோஸ்தல் மிஷன். பாருங்க இவனும் பயந்தாங்குழிகள், இந்த டிபிஎம் காரங்க பயந்தாங்குழிகள். ஆண்டவரே அந்த ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினா சிபிஎத்தை அமையா டிபிஎம்மா மாத்தணும். ஆண்டவர் ஏற்படுத்தல, அதான் அந்த ஆண்டவர் ஏற்படுத்தினா அவங்க பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க பயந்து போயிட்டு இங்க நம்மள அடிச்சு நொறுக்கிடுவாங்கன்னு பயந்து போயிட்டு சிபிஎம் டிபிஎம்மா மாத்திட்டாங்க. நான் இருக்க சொல்லலாம் சிபிஎம் தான். இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னதாக அது டிபிஎம்மா மாறி இருக்கு. நான் சிபிஎம் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். அதனால அப்பெல்லாம் அது சிபிஎம் தான் அழைக்கப்படுது. நீங்க யாரு? நாங்க சிபிஎம் சிபிஎம் வாங்க. இப்போ அது பின்ன பேரை மாத்துறதுக்கு என்ன காரணம்? அங்க வந்து புரட்சியா இங்க புரட்சி ஏற்பட்டனால நம்மளை வந்து அடிச்சு நொறுக்கிடுவான்னு பயந்து போயிட்டு ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லை. அந்த மிஷின் தேவனால ஏற்படுத்தப்பட்டாதானே அவங்க அதுக்கு ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது தேவனால் ஏற்படுத்தப்படலை, அதனால அவங்க டிபிஎம்மா மாத்திட்டாங்க. அதே போல நெப்போலியன் என்ன செஞ்சான்? அந்த போப்பை அரெஸ்ட் பண்ண உடனே போப்பு பயந்து என்ன செஞ்சாரு? இனி இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இனி எனக்கு பாலிடிக்ஸ் வேண்டாம், மதத்தை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு. சரித்திரம் நடந்த சரித்திரம் 1796 நடந்தது. இந்நாள் வரைக்கும் அவர் உலகத்தின் ராஜ்யங்கள் மேல ஆளுகை செய்யல. ஆனால் பின்பு என்ன செய்வார் என்றால் உலகத்தின் ராஜ்யத்தை ஆளுகை செய்வார், பழையபடி ஆளுகை செய்வார் என்று தீர்க்கதரிசி நமக்கு சொல்லி இருக்கிறார். என்ன என்றால் 2nd World War என்ன ஏற்பட்டது என்றால் அங்கே பெர்லின் வாலை கட்டினார்கள். பெர்லின் வால் ஈஸ்ட் ஜெர்மனிக்கும் வெஸ்ட் ஜெர்மனிக்கும் மத்தியில் ஒரு பெரிய காம்பவுண்ட் வால், அது எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வந்து கட்டினாங்க, உயரமான வால் கட்டினாங்க. அதுக்கு பேர் பெர்லின் வால். ஈஸ்ட் ஜெர்மனியில் இருக்கவங்க வெஸ்ட் ஜெர்மனிக்கு வர முடியாது. ஈஸ்ட் ஜெர்மனி ரஷ்யன் கண்ட்ரோலில் இருக்கிறது. வெஸ்ட் ஜெர்மனி அவங்க அந்த ஜெர்மன்ஸ் ஆளுகை செய்கிறாங்க. எல்லாம் 2nd World War இது வந்து ரஷ்யா கண்ட்ரோலில் அது போய்விட்டது அந்த ஈஸ்ட் ஜெர்மனி. அதெல்லாம் 2 பகலும் ஒன்றும் வரக்கூடாதுன்னு பெரிய காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டப்பட்டது. இப்போ அந்த பெனாம் என்ன சொன்னார் என்றால் அந்த செவர் கட்ட பொழுது அவர் சொன்னார் இந்த ஒரு நாளில் இந்த 2 ஜெர்மனி ஒன்றாக மாறும். இந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த வாலில் 37வது பேராகிற வென் வி சி ஆல் ஈஸ்டர்ன் அண்ட் மிடில் ஈஸ்டர்ன் பவர்ஸ் வென் வி சி ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் வேர்ல்ட் அகைன் யுனைட்டிங் சி தட் Then 2 feet in Daniel's vision, it is just repeating again, and it is a revival of the Roman Empire coming up Satan as I was standing here. நான் இப்பொழுது இங்கே நிற்கிறது மாதிரி அது உறுதியாக அது மாறும். அந்த பெர்லின் வால் வந்து அது வந்து இடிக்கப்பட்டு 2 ஜெர்மனி ஒன்றாக மாறும். ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஒன்றாக மாறும் பொழுது என்னன்னா A revival of Roman Empire coming up. அது முன்னால இருந்த ரோமாபுரி வந்துடும். முன்னால 10 நாடுகளை ஆளுகை செய்தார், மறுபடியும் போப்பு ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவார். எனக்கு அரசாங்கமே அரசியலே வேண்டான்னு என்றவர் திருப்பி அரசியலில் வந்துடுவார், நாட்டை ஆளுகை செய்கிறவராக மாறுவார். இட் இஸ் டைம் ஃபார் டேனியல் ரைஸ். இப்பொழுது தானியல் எழும்ப வேண்டிய நேரம். நீங்களும் தானியலாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தானியல் தோன்ற வேண்டிய காலம். The end time seed, sign seed என்ற செய்தியில் there has been Roman revival. ஒரு ரோம எழுப்புதல் ஏற்படும். Do you know what happens if they give the western part or the eastern part of Berlin back that puts the communism just or I mean the Roman Empire just exactly in the old circle it was in the time of Jesus. Certainly it does perfectly. இந்த பெர்லின் வால் இடிக்கப்பட்டு 2 ஜெர்மனி ஒன்றாக மாறும் பொழுது இயேசு கிறிஸ்து காலத்தில் ரோமாபுரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அது மாறும் அப்படிங்கிறார். அதான் ஆன்டி கிரைஸ்ட் ரூல். இப்பொழுது இடிக்கப்பட்டுட்டா 1989 வருஷம் அந்த பெர்லின் வால் இடிக்கப்பட்டது. பிரதர் பிரணா எப்ப சொன்னார், 1962 சொன்னார். அது எப்பொழுது இடிக்கப்பட்டது? 1989 இடிக்கப்பட்டது. இப்பொழுது ஹோலி ரோமன் எம்பையர் உண்டாகிற நேரத்தில் இருக்கிறோம். ஆன்டி கிரைஸ்ட் வர வேண்டிய நேரத்தில் போப்பு அன்றைக்கு நாடுகளை ஆளுகை செய்தார். யூரோப் வந்து அவர் கையில் இருந்தது. ஐரோப்பா கண்டம் போப்பு இவன் கையில் இருந்தது. இதில் 10 நாடுகளுக்கு அவர் தான் ராஜா. அதன் பின்பு நெப்போலியன் போனபார்ட் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணலேருந்து அரசாங்கத்தை வெட்டிட்டாரு. அவர் மதத்துக்கு மட்டும் தலைவர், இனிமேட்டு என்ன செய்வார் என்றால் பிரதான் சொல்லியிருக்கார், பெர்லின் வால் இடிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து காலத்தில் ரோமாபுரி எப்படி ஆளுகை செய்ததோ அதே மாதிரி திரும்ப வரும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம எந்த நேரத்தில் இருக்கிறோம்? 2021 இருக்கிறோம். இப்பொழுது தானியல் தோன்ற வேண்டிய நேரம். நீங்கள் தானியலாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. டிராகன் அண்ட் லேம் கம்மிங் டுகெதர். இப்பொழுது டிராகன் அண்ட் லேம் வந்து ஒன்று சேர வேண்டிய நேரம். நாட்டுக்குட்டி எப்படி இருக்கிறது? அது ஒரு மீக், அது சாந்தமான ஒரு மிருகம். டிராகன் எப்படி? பொல்லாத மிருகம். இந்த டிராகனும் லேம்பும் ஒன்னா சேருது. 11 வாசிக்கலாம்.
பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகள் உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது.
இது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான ரெண்டு கொம்புகளா இருந்தது. ஆட்டுக்குட்டி கிடையாது, அது அமெரிக்கன் பஃபலோ, அமெரிக்க நாட்டினுடைய எருமையாக இது இருக்கிறது. அது ரெண்டு கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. டிராகன் அந்த லேம்ப் வந்து கம்மிங் டுகெதர். லேம்ப் எதுக்கு அடையாளமாக இருக்குது? ரிலிஜனுக்கு அடையாளமாக இருக்கிறது. ரிலிஜியஸ் பவர் அண்ட் பொலிட்டிக்கல் பவர், ரெண்டு கொம்புகள். அமெரிக்காவில் ரெண்டு கட்சி தான் இருக்கிறது, ரிப்பப்ளிக்கன் அண்ட் டெமோக்ராட்டிக். நம்ம நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, அங்கே ரெண்டே ரெண்டு கட்சி தான். இன்னொன்று சுயேட்சையாக கூட ஒருத்தருக்கு போட்டிக்கு போடுறது இல்லை. இங்கே சுயேட்சா வேற நிறைய சேர்ந்துக்கிடுவாங்க. நம்ம வந்து அங்கே ஓட்டு போட போனால் அது நிறைய இருக்கும். அதனால் அந்த மாதிரி நாடு தான் நம்ம இந்தியா நாடு. அந்த அமெரிக்கா நாடு 1776 அமெரிக்கா நாடு உருவானது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்தது. கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடித்தான். கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடித்து அவன் ஒரு செயலர், ஸ்பெயின் நாட்டு செயலர். அவன் வந்து 1492 அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது. அதெல்லாம் மனுஷ சஞ்சாரம் இல்லாது, அதான் பூமியிலேருந்து ஒரு மிருகம் எழும்ப கண்டது என்றால் கொலம்பஸ் அதை கண்டுபிடிக்கும் பொழுது செவிந்தியர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க பஃபலோவை வளர்த்து வந்து அந்த பஃபலோ மூலமாக தான் ஜீவிச்சு வந்தாங்க. அது ரெண்டு கொம்புகளை உடையதான மிருகமாக இருக்கிறது. அந்த பூமியிலிருந்து எழும்பின மிருகமாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய நம்பர் 13, அது வெளிப்படுத்தல் 13 இருக்கிறது. 13 வந்து பெண்ணின் லக்கம் என்று சொல்லுகிறார்கள், நம்பர் ஆஃப் த உமன். அது வந்து என்னன்னா 13 13 நட்சத்திரங்களை அந்த அவங்களுடைய கொடியில் இருக்கிறது. 13 காலனிஸாக அதுங்க ஆரம்பித்து அதை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்னார்கள். அதுதான் வட அமெரிக்கா. தென் அமெரிக்கா வந்து எல்லாம் ஸ்பெயின் நாட்டுக்கு, ஸ்பெயின் பேசுகிறவங்க தான் அங்கே அதிகம் இருக்கிறாங்க தென் அமெரிக்காவில். அது எல்லாம் கத்தோலிக்க கண்ட்ரி தான். இந்த வட அமெரிக்கா வந்து ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரி. 1492 அமெரிக்கா உருவானது. அந்த அமெரிக்கா உருவாகி அந்த நாடு நம்ம நாட்டை விட அதிக டெமோக்ரட்டி, அது அதிக காலம் இருக்கிற டெமோக்ரட்டிக் கண்ட்ரி. முதல்ல யூரோப் தான் இருந்தது, அமெரிக்காவில் யாருமே இல்லை. இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கிருந்த யூரோப்பியன்ஸ் என்ன செஞ்சாங்க, உபத்திர காலத்துக்கு பயந்து அந்த 680,000 சலங்கள் கொல்லப்பட்டாங்க. இதனால இவங்க பயந்து போய் அங்கே போய் குடியேறினாங்க. ப்ரோட்டஸ்டன்ட் பீப்புள் இருந்தாங்க. இப்பொழுது அதில் மூணில் ஒரு பக்கம் ரோமன் கத்தோலிக்காக மாறிவிட்டது. இதுதான் நடந்த சம்பவங்கள். இப்பொழுது என்ன ஏற்படுது என்றால் அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்கிறது. ட்ரூ பவர், கிளாசிக்கல் பவர் அண்ட் பொலிட்டிக்கல் பவர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக், ரெண்டு கட்சிகள் இருக்கிறது. இந்த மிருகம் வலு சர்ப்பத்தோடு கூட இணைந்து விட்டது. அதான் வாஷிங்டன் அண்ட் வேட்டிகன் அலையன்ஸ். வேட்டிகன் வந்து ஜேசபெல்லாக இருக்கிறது. வேட்டிகன் ஜேசபெல். இது அமெரிக்கா வந்து ஆகாபா இருக்கிறது. ஆகாப் ஏசபேலை விவாகம் செய்தான். ஏசபேல் ஒரு விக்கிரகாரணக்காரி, பூசாரியினுடைய ஒரு மகள். எக்பால் என்றுதானே அவன் தகப்பன் பேர் எக்பால். அவன் ஒரு கொலைகாரன், அவன் ஒரு பூசாரி, அவன் வந்து இதோ ஒரு நாட்டுக்கு தலைவனாக இருந்தான். அந்த போயிட்டு இவனுடைய நாடு வீழ்ச்சி அடைகிறது, இஸ்ரேல் நாடு அது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைகிறது. அதை சரி செய்யறதுக்காக அவன் போய் ஜேசபேல விவாகம் செய்கிறான். ஜேசபேல் என்ன செய்தாள், அவள் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் எல்லாத்தையும் கொலை செய்து ஒன்காட வெளிப்படுகிற அந்த இஸ்ரேல் நாட்டை விக்கிரகரணை நாடாக மாற்றிவிட்டாள். அதுதான் அங்கே நடக்கிறது. நல்லா கென்னடி காலத்தில் இருந்து, கென்னடி ஒரு ரோமன் கத்தோலிக்க பிரசிடென்ட், அது வரைக்கும் ஒரு 200 பிஷப்பு 200 பிரசிடென்ட் இருந்தாங்க. ஒருத்தர் கூட ரோமன் கத்தோலிக் கிடையாது, எல்லாம் ப்ரோட்டஸ்டன்ட் பீப்புள் தான். ஆனால் கென்னடி வந்த பிறகு அது எப்படி மாறிவிட்டது என்றால் அது கத்தோலிக்க நாடாக மாறிவிட்டது. ஆகாப் அண்ட் ஜேசபெல் யுனைட்டிங் டுகெதர், அலையன்ஸ் வித் ஈச் அலையன்ஸ். அந்த அலையன்ஸ் வந்த போது அதே போல இன்னைக்கு அலையன்ஸ் இருக்கிறது. அதனால் வாடிகன் எந்த இராணுவத்தை பயன்படுத்துகிறது, அது வந்து அமெரிக்க இராணுவத்தை பயன்படுத்துகிறது. வாடிகனுடைய இராணுவம் தான் அமெரிக்க இராணுவம். அதுக்கு இராணுவம் இருக்குதா, இருக்குது. ஆனாலும் பெரிய இராணுவம் வந்து அமெரிக்கா. ரெண்டு அலையன்ஸ் அங்கே ஏற்பட்டு விட்டது. பைபிள் கரெக்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்,
அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயமாற சுத்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி.
இதை எல்லாமே அது பூமி அதன் குடிகளும் வணங்கும்படியாக எது செய்கிறது, அமெரிக்கா செய்கிறது. அந்த மிருகம் வந்து அமெரிக்கா. எல்லாம் கத்தோலிக்க மார்க்கமாக இன்னைக்கு உலகம் மாறி இருக்கு. எல்லாம் டிரினிட்டியை பிலீவ் பண்றவங்களா மாறி இருக்கு. கத்தோலிக்க மார்க்கம் டைரக்டா அவங்க சில வழிபாடு செய்யறாங்க. ப்ரோட்டஸ்டன்ட்காரங்க சில வழிபாடு செய்யல, ஆனா திருத்துவத்தை பின்பற்றுறாங்க. பெந்தகோச பீப்புள் திருத்தத்தை பின்பற்றுறாங்க. அவங்க வந்து நமக்கு விரோதமாக அவங்க பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் பெந்தகோசக்காரங்கள், ப்ரோட்டஸ்டன்ட்காரங்கள். இவங்கெல்லாம் அந்த டிரினிட்டினால உலகம் முழுசும் அதை வணங்கும்படியாக செய்தது அந்த கத்தோலிக்க மார்க்கத்துக்கு இன்டைரக்டாக கொண்டு போய்விட்டது. அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்,
அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து.
சரி, அது அன்றியம் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. எது, அந்த அமெரிக்கா ரெண்டு கொம்புகளோட மிருகம். தானியல் அந்த மிருகத்தை பற்றியே சொல்லலை, ஆனால் அதே தூதன் வந்து இப்பொழுது இந்த மிருகத்தை குறித்து விளக்கம் கொடுக்கிறார். அந்த காலத்தில் அமெரிக்காங்கிற ஒரு கண்ட்ரியே கிடையாது. அமெரிக்கா 1776 தான் அங்கே உருவானது. அதுக்கு முன்னா தானியல் காலத்தில் அமெரிக்கா கிடையாது. அதனால அமெரிக்காவை பற்றி தானியல் சொல்லலை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவன் நாலாம் மிருகத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறான். இப்போ நாலாம் மிருகமும் இந்த அமெரிக்காவும் இணைகிறது. அது என்னச்சா, மிருகத்துக்கு முன்பாக அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. அதனால் வானத்திலிருந்து அக்கினி இறம்புனது, அதுதான் ஆட்டோமிக் பாம்ப். ரெண்டாம் உலகத்தில் யுத்தத்தில் கரெக்டாக எக்ஸாக்ட் டேட்டு கூட நமக்கு இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 1945 ஹிரோஷிமா என்ற இடத்துல டூரிங் செகண்ட் வேர்ல்ட் வார் அமெரிக்கன் பாம்பிங் ரெய்டு ஆன் த ஜாப்பனீஸ் சிட்டிஸ் ஆஃப் ஹிரோஷிமா August 6, 1945. ஹிரோஷிமா என்ற பட்டணத்திலே அமெரிக்கா ஆட்டம் பாம்பை போட்டது. அண்ட் நாகசாகி August 9, 1945 தட் மார்க்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் அட்டாமிக் வெப்பன் இன் வார். யுத்தத்திலே ஆட்டாமிக் பாம்பை இப்போ தான் பயன்படுத்துகிறாங்க. ரெண்டு ஆட்டம் பாம்பு போட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து August 6ஆம் தேதி, இன்னொன்று 2-3 நாள் கழித்து August 9ஆம் தேதியில் இதை என்னச்சா இன்னொரு ஆட்டம் பாம்பை போட்டிருக்காங்க. ஒன்று ஹிரோஷிமா, இன்னொன்று நாகசாக்கி. ஜப்பானில் இருக்கிற ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே இந்த ரெண்டு கொம்புகளையுடைய மிருகம் இருக்குது, அது போய் ஆட்டம் பாம்பை போட்டு அப்போ உலகமே அதை பார்க்குது. இது வரைக்கும் ஆட்டம் பாம்பை யூஸ் பண்ணலை, இப்பொழுது ஆட்டம் பாம்பை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு பட்டணங்களும் அழிகிறத உலகத்துக்கே தெரியும். யாரை கேட்டாலும் தெரியும், படித்தவங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, உலகம் அறிஞ்சது. அது பைபிளில் முன்னக்கூட்டி எழுதியிருக்கு. எப்போ எழுதியிருக்குது, 1945 ஆட்டம் பாம்பு போடப்படுது. கிபி 95-96 எழுதியிருக்கு. கத்தர் பாருங்க எல்லாத்தையும் முன்னக்கூட்டி அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாத்தையும் முன்னக்கூட்டி அறிந்து அங்க எழுதி வச்சார்னா உங்க லைஃப்ல வருங்காலத்துல என்ன நடக்கும்னு ஆண்டவர் தெரியாதா? எல்லாமே தெரியும். அல்லேலூயா. நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் இயேசு அறிந்திருக்கிறார். நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எதுவும் என்ன மேற்கொள்ள முடியாது. நம்ம அந்த விசுவாசத்தில் இருக்கிறோம். கிபி 95-96 பத்மதீவில் ஆண்டவர் அங்கே யோவானுக்கு அதை காண்பிக்கிறார். அந்த தூதன் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அது 1945 நிறைவேறும். அது வானத்திலிருந்து அக்கினியை போடும். ஆட்டம்பாம் போட்டது அங்க பைபிளில் எழுதி வச்சிருக்கு. உலகத்தின் மக்களுக்கு தெரியாது, பிற மதஸ்தர்களுக்கு அது தெரியாது. பைபிள் எவ்வளவு ஹோலி புக் அது. இந்த பைபிளுக்கு ஈக்குவலா எந்த மத புஸ்தகம் உண்டு? எந்த மதம் கிறிஸ்டியானிட்டிக்கு பைபிளுக்கு மேல ஸ்டாண்டர்ட் எது இருக்குது? நம்முடைய தேவன் மகத்தானவர். ஹல்லேலூயா. நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் எல்லாம் அறிந்தவர். ஹல்லேலூயா. அவரால் என்ன அவனுக்கு தெரியாத காரியம் ஒண்ணு வர நடக்க போற காரியத்தை எழுதியிருக்கு. எழுதுனதுதான் நிறைவேறும். என்னன்னா அது வந்து நிறைவேறினதை எழுதியிருக்குன்னு நம்ம நினைக்கிறத விட இங்க எழுதியிருக்குது அது நிறைவேறு. அல்லேலூயா. எழுதுனத அமெரிக்காக்காரங்க நிறைவேற்றுறாங்க. அதனால அவங்க அவங்க அதை செய்ய போறாங்கிறத ஆண்டவர் முன்னுக்குட்டி தெரிஞ்சாருன்னு நம்ம நினைக்கிறத விட இங்க எழுதுனதுனாலதான் அவங்க அதை செய்ய முடிஞ்சு. இங்க எழுதலன்னா அவங்க அதை செய்ய முடியாது. எல்லாமே அப்படிதான். அல்லேலூயா. பைபிள்ல என்ன எழுதியிருக்குதோ நீங்க அதுல அதை விசுவாசித்தா அதன்படி உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க உங்க வருங்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்ல, யாரும் நம்மள என்னதா பண்ணிடுவானோன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன குறித்து பைபிள் எழுதியிருக்குது அதை தாண்டி யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏதோ விதமாக நம்ம விசுவாசிக்கிறோம். அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்?
மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று.
இப்போ எது சொல்லுது? அந்த ரெண்டு கொம்புகளையோட மிருகம் அது எது? அமெரிக்கா. அமெரிக்கா என்ன சொல்லுது என்றால் இது அது என்ன பூமியின் குடிகளை மோசம் போக்குறது. எப்படி மோசம் போடு? இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே இதை என்ன பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் செய்ய வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. பூமியின் குடிகள்னா ஹோல் வேர்ல்டு குறிக்குது. அது என்ன சொல்லு? பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகம். பேப்பர் சீசருடைய ரோமாபுரி பேப்போவினுடைய ரோமாபுரியா மாறி இருக்கு. இப்ப என்ன செய்யணும் என்றால் அந்த மிருகத்துக்கு, முந்தின மிருகத்துக்கு, அந்த நாலாம் மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும், ஒரு இமேஜை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பெர்சீமிங் என்ற செயல விதமாய் சொல்லுகிறார். வாட் இஸ் தட் பண்டல்? வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் ஃபார்மிங் த இமேஜ் ஆஃப் ஈஸ்ட். வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், உலக மகா சபை சங்கம் அப்படின்னு உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த WCC, அந்த WCC-ல வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டம் நடத்துகிறாங்க. எல்லா நாட்டில் இருக்க பாஸ்டரும் அங்கே போகிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு தங்குற இடம்லாம் செய்து அமெரிக்காவில் அது நடக்குது. வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அகஸ்டின் பீட்டர் ஐயா ஏதோ என்னச்சா அவர் போயிருக்கிறார். அப்போ நான் யங் மேன், மேரேஜ் முடியலை, அவர் உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன், நீ பாஸ்போர்ட் எடுந்தார். அதே போல் நான் வந்து அவர் சொன்னார்னு சொல்லி நானும் பாஸ்போர்ட் எடுத்தேன் அமெரிக்கா போகிறதுக்கு, அந்த வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸுக்கு போகணுங்கிறதுக்காக. இவருடைய ரெக்கமெண்டேஷனில் நான் போ, எனக்கு பாஸ்போர்ட்டும் எடுத்தாச்சு. எடுத்த பிறகு அவர் என்ன விட்டுட்டு அவர் மருமகனை கூட்டிகிட்டு போயிட்டார். ஏன்னா ஆண்டவர் பார்க்குறாரு நீ அந்த கவுன்சிலுக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. அது மிருகத்தினுடைய சொரூபம். நான் அவர் இப்படி ஏமாத்திட்டாரேன்னு சொல்லி அவர் மேலே எனக்கு ரொம்ப விசனப்பட்டேன், அவர் மேலே ரொம்ப கோவப்பட்டேன். ஆனால் என்னன்னா நான் அந்த வேர்ல்டு கவுன்சில் சர்ச்சஸுக்கு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிரைடா இருக்கிறேன், நான் அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கேன். அது பாபிலோன். பாபிலோனுக்கு வெளியே நம்ம இருக்கிறோம். பாருங்க அவர் என்ன செஞ்சாரு, அதுக்கெல்லாம் போனாரு. இதை வருஷா வருஷம் அதுக்கு அடிக்கடி அங்க போனாரு. அவர் அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்குறவர். யாரு? அகஸ்டின் பீட்டர் ஐயா. ஆனா நான் வந்து எலெக்டடா இருக்கேன். அதுக்கும் நமக்கும் அதோட நமக்கு ஐக்கியம் இல்லை. மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்க வேண்டும். அது ப்ரோட்டஸ்டன்ட் பெந்தேகோஸ் எல்லா சாபனத்தில் இருக்கிற அந்த பிரீச்சர்ஸ் உலகத்தின் பல நாடுகளில் இருக்கிறது. எல்லாருமே இந்த வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்க்கு வர வேண்டும். இதை மிருகத்தின் சொரூபத்தை வணங்கினார்கள். இப்பவும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் மீன் என்ன வாசிக்கிறோம்?
மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது.
மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்க, சொரூபம் பேசுமா? பேசாது. மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் அதை வந்து வணங்காதவளை கொலை செய்யும்படி அதுக்கு வந்து ஆவியை கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. மிருகத்தின் சொரூபம் பேச வேண்டும். வேல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்ல ப்ரோட்டஸ்டன் அண்ட் பெந்தகோசல் சர்ச்சஸ் சொல்லுகிறார். கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் கத்தோலிசம் அண்ட் ப்ரோட்டஸ்டன்ட் யுனைட்டிங் டுகெதர் மேக்கிங் த மார்க் அண்ட் த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட். கத்தோலிக்கமும் ப்ரோட்டஸ்டன்ட்டும் ஒன்னை விட்டு ஒன்று பிரிஞ்சது, இப்பொழுது ரெண்டும் ஒன்னா சேரப்போகுது. அமெரிக்காவும் ரோமும் சேருகிறது, ப்ரோட்டஸ்டன்ட்டும் பெந்தகோஸும் சேருகிறது. எப்படி சேருகிறது? வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் மூலமாக சேரும் பொழுது. And Protestants falling right for it. Pentecostal everywhere. Dignitaries going into Rome. இதோ என்ன, எல்லாரும் ரோமுக்கு அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து ரோமாபுரியோடு இணைகிறது. அதனால் அந்த அஃப்ளியேஷன் ஆகலைன்னா நீங்கள் வந்து சபை நடத்தக்கூடாதுன்னு வருவாங்க. நீங்க வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸோடு அஃபிலியேட்டட் ஆகவில்லை. உங்கள் சபை, உங்களுடைய சபையை கொண்டு நீங்கள் அங்கே இணைக்கணும். நீங்கள் ஆதாரம் இணைங்க, ஆதாரம் இணைங்கிறாங்க. ஆதாரம் இணைக்கலைன்னா எதுவுமே செய்ய முடியாது. எல்லா காரியங்களோடும் ஆதாரம் கொண்டு இணைக்கணும். அவங்க ஆதார் நம்பரை இணைச்சாதான் நீங்கள் செய்ய முடியும். பேங்கில் கூட என்ன அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ அப்படி ஒரு கட்டாயம் வருகிறது. அதே போல சபைகள் எல்லாமே வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்ல நடக்காதபடி இணைக்காட்டா நீங்க வந்து நீங்க சபை நடத்தக்கூடாது. அப்பொழுது நம்ம இங்க இருக்க மாட்டோம், நம்ம மேலே போயிருப்போம். ஹல்லேலூயா. அங்க மார்க் ஆஃப் தி பீஸ்ட் கொண்டு வருவாங்க. அடுத்த வசனத்த வாசிக்கலாம்.
அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666.
சரி பாருங்க, அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கை இல்லாத நெற்றி இல்லாத ஒரு முத்திரையை பெருமடிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தின் லக்கத்தை தரித்துக் கொள்ளும் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். புத்தியுடன் அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. சிறியோர் பெரியோர் எல்லாருமே ஒரு முத்திரையை பெற வேண்டும், மிருகத்தின் முத்திரையை பெற வேண்டும். அப்படி முத்திரையை பெறாதவங்க கொள்ளவும் முடியாது, விற்கவும் முடியாது. அந்த லக்கம் ஆனது மனுஷனுடைய லக்கம் ஆயிருக்கு. அதனுடைய லக்கம் 666. இந்த மார்க் ஆஃப் தி பீஸ்ட் என்ற செய்தியில பிரதர் பிரனாம் சொல்லுகிறார். அண்ட் அப் ஓவர் த போப் ஆஃப் ரோம் இட்ஸ் ரோட் விகாரஸ் பிலிடி. அவருடைய போப்புடைய கிரீடத்தின் மேல விகாரஸ் பிலிடின்னு எழுதியிருக்கு. அந்த VICARIUSFILIDEI அதான் விகாரஸ் பிலிடி. அதில் இருக்க ரோமன் லெட்டருக்கு நீங்கள் நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னா வின்னா 5, ஐன்னா 1, அதன் எல்னா 50 நினைக்கிறேன், அது டினா 500. இதனால் இந்த நம்பரெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா கூட்டினீங்கன்னா 666 கரெக்டாக வருது. நான் போர்டு இருந்தால் எழுதி காமிக்கலாம். நமக்கு போர்டு இல்லை. அதனால் என்ன சொன்னால் அதனுடைய லக்கம் 666, மிருகத்தின் முத்திரை, மார்க் ஆஃப் த பீஸ்ட். அப்படியே தோலுக்கடியில் நம்பர் கொடுப்பாங்க, நெத்தியில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இப்படின்னு சில பெருசிங்கர்கள் பெந்தகோஸ் பெருசிங்கர்கள் செய்கிறாங்க. நமக்கு பைபிளில் அப்படிலாம் கிடையாது. என்னென்ன மிருகத்தின் முத்திரைன்னா என்னது? பிரணாம் என்ன சொல்கிறான்டால் ரிஜெக்டிங் த ஹோலி ஸ்பிரிட், ரிஜெக்டிங் த வேர்ட் ஆஃப் காட். ஆதியாகமம் 4:15 காயின் மேல ஆண்ட ஒரு முத்திரை போட்டார். காயின் வந்து தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தான். ஆண்டவர் சொன்னார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அங்கே 2 வர்ஷிப் இருக்கிறது. ஒன்று லேம்ப் வர்ஷிப் பண்ணுறாங்க, இவன் வந்து என்ன சொல்லால் காய்கனிகளை கொண்டு ஃபால்ஸ் வர்ஷிப் பண்ணுறான். காய்கனிகளை கொண்டு வந்து கத்தர் இவனுடைய பலியை புறக்கணித்தார். இவன் என்ன நினைக்கிறான்னா நானும் நல்ல மாதிரி தான் கொண்டு வந்துருக்கிறேன், அவர் என் காணிக்கையை அங்கீகரிச்சா என்ன? நீ வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினா உன்னை பழி உன் காணிக்கையை ஏற்றுக்கொள்வேன். அந்த ரத்தத்தினால பாவம் வந்தது. ஆபேல் வெளிப்பாடோடு ஆராதனை செய்கிறான், இவன் வந்து ஒரு ஃபால்ஸ் வர்ஷிப் செய்கிறான், கனிகளை கொண்டு வந்து ஃபால்ஸ் வர்ஷிப் செய்கிறான். ஆண்டவர் அந்த ஆராதனையை புறக்கணித்தார். இன்னைக்கு காயின் வர்ஷிப் ஏபேல் வர்ஷிப் தான் இன்னைக்கு இருக்கு. நம்ம இன்னைக்கு ஏபேல் வர்ஷிப் செய்கிறோம். அல்லேலூயா. வெளிப்பாட்டின்படி ஆராதனை செய்கிறோம். தேவனை குறித்த வெளிப்பாட்டின்படி ஆராதனை செய்கிறோம். அவருடைய வார்த்தையை குறித்த வெளிப்பாட்டின்படி ஆராதனை செய்கிறோம். ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய்கிறோம். ஆனால் ஸ்தாபனம் எப்படி இருக்கிறது? ஃபால்ஸ் வர்ஷிப். அது சிலை வழிபாடாக இருக்கிறது. அது மனுஷனுடைய கோட்பாடுகளாக இருக்கிறது. இல்லை காயின் என்ன செய்யலாம், நான் கீழ்ப்படிய மாட்டேன், நீர் என் காணிக்கை அங்கீகரிக்கும், நான் என்னுடைய கிரீட் அண்ட் டோக்குமால தான் போவேன், நான் திருத்தத்தை மாற்ற மாட்டேன், சாகும் வரைக்கும் மாற்ற மாட்டேன், உலகம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் மாற்ற மாட்டோம், எங்கள் டாக்டரில் தான் நாங்கள் போவோம், எங்க ப்ரோக்ராம் தான் போவோம், நாங்க இந்த வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கெல்லாம் வரமாட்டோம், அதனால நாங்க அப்படிதான் போவோம். சிஎஸ்எஃப் பெந்தகோஸ் அப்படிதான் சொல்லுது. நீர் எங்களுடைய காணிக்கை வந்து அங்கீகரிக்கணும், எங்க ப்ரோக்ராம்ல நீர் வரணும். அது எப்படி ஆண்டவர் வருவாரு? இப்போ அவங்களுக்கு எல்லாமே ஜெயமா தெரியலாம், ஆனா ஒரு நாள்ல கைவிடப்படும் பொழுது யோசிப்பாங்க. அந்த ரேச்சர் நடக்கும் பொழுது நம்முடைய வர்ஷிப் எல்லாம் ஃபால்ஸ், நம்முடைய ஊழியம் எல்லாம் ஃபால்ஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய பிரீச்சர் எல்லாருமே அவிதமாக நினைக்க வேண்டியது வரும். இன்னைக்கு ஜனங்களுடைய செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு தெரிய போகுது அவங்களுக்கு ரெவலேஷன் இல்லை. அவளுக்கு ரெவலேஷன் இருந்தது, ஆனால் காயினுக்கு வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு இல்லாத ஒரு ஆராதனை. டோன்ட் ஹேவ் த லவ் ஃபார் த ட்ரூத். சத்தியத்தின் மேலே அவங்களுக்கு அன்பு இல்லை. ரெண்டு தோசனிக்க ரெண்டாம் அதிகாரம் பத்து பத்துல இருந்து வாசிக்கலாம்.
கெட்டு போவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள்.
இதோ சத்தியத்தின் மேல அன்பு இல்லை. They have no love for the truth. சத்தியத்தின் மேல அன்பு இல்லாத மக்கள் தான் சாபனத்து மக்கள். இத பெரிய பெரிய பிரீச்சர்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாம் வந்து மணி மோட்டிவோடு கூட அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் பணம் தான். அவிதமாக இருக்கும் பொழுது சத்தியத்தின் மேல அவங்களுக்கு அன்பு கிடையாது. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம்.
சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள் ஆக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை.
சத்தியத்தின் மேல அவங்களுக்கு பிரியம் இல்லை. நம்ம இன்னைக்கு சத்தியத்தின் மேல பிரியமா இருக்கிறோம். ராத்திரி பகலா நான் வந்து மெடிடேஷன் பண்ணுகிறேன், ஏன்னா அது மேல ஒரு பிரியம். எவ்வளோ தியானம் பண்ணுகிறேன், எவ்வளோ படிக்கிறேன், எதுனானா எனக்கு அது மேலே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் ஏன் தூரத்துலேருந்து சமயத்துலேருந்து இங்கே வர்றீங்க? சத்தியத்தின் மேலே உள்ள அன்பினால் வர்றீங்க. அல்லேலூயா. லவ் ஃபார் த ட்ரூத். ஆனால் சாபரத்து மக்களுக்கு சத்தியத்தின் மேலே அன்பு இல்லாதனால அவங்க அநீதியில் பிரியப்படினால பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். அவங்க ட்ரூத்தை விட they are exalting the lie of the devil above the truth. இதோ இந்த சத்தியத்தை விட சாத்தானுடைய பொய்யை மகிமைப்படுத்தாங்க. டிர்னிட்டி டிர்னிட்டி அங்க பாத்தீங்கன்னா டிர்னிட்டி ஆப்டிகல்ஸ் இருக்கு. ஆர்காட் ரோட்ல பாத்தீங்கன்னா டிர்னிட்டி ஆப்டிகல்ஸ். நான் அங்க போகும்பொழுது அவர் என்ன விட நான் வந்து பாஸ்டர் சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கு நிறைய கன்செஷன் தரேன், என்ன வாங்கன்னு ரொம்ப பிரியப்பட்டார். ஏன்னா அவரு ஒரு கிறிஸ்தவர், ஆனால் அவர் பேர் என்ன வச்சுக்கார், டிர்னிட்டின்னு வச்சிருக்கிறார். நம்ம கண்ணாடி வாங்கினா அந்த துணியிலெல்லாம் டிர்னிட்டி டிர்னிட்டின்னு எழுதியிருக்கும். அந்த டிர்னிட்டி தானே நம்ம வெறுக்கிறோம். அதனால அங்கே யோசிக்க வேண்டியிருக்கு. அங்கே போறதுக்கு டிர்னிட்டி எங்கே பார்த்தாலும் டிர்னிட்டி டிர்னிட்டிங்கிறாங்க. அது ஒரு பொய். அங்கே சத்தியத்தை விட பொய்யை அவங்க அதிக எக்ஸால்ட் பண்ணுறாங்க. பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். இப்பொழுது அவங்க வந்து மிருகத்தின் முத்திரையில இருக்கிறாங்க. என்னென்றால் சத்தியத்தை புறக்கணித்து பொய்யை விசுவாசிக்கும் பொழுது அவங்களுக்கு மிருகத்தின் முத்திரை தரிக்கப்பட்டாய்விட்டது. அதனால் இப்பொழுதே அவங்க மிருகத்தின் முத்திரையின் கீழே இருக்கிறாங்க. அதனால் அந்த பதிமூணாம் அதிகாரத்தில் 16 வசனத்தில் அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதன் லக்கம் 666. அதனால் 666 மூலமாக தான் அது வந்துச்சு. அந்த திருத்துவ உபதேசம் வந்து போப்பின் மூலமாக வந்தது. அது கான்ஸ்டன்டைன் மூலமாக வந்தது. ஃபாதர் சன் அண்ட் த ஹோலி கோஸ் ஆர் டிஃபரன்ட் அண்ட் டிஸ்டிங்க் பர்சன். பிதா குமாரன் பசுத்தாவி என்பது மூன்று வித்தியாசப்பட்ட தனிப்பட்ட ஆட்கள். பட் தே ஆர் ஒன், ஆனால் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஆளா மாத்த முடியுமா? ஒரு ஆள் மூணு ரூபமா மூணு வேஷத்துல வரலாம், ஆனா மூணு ஆள் சேர்ந்து ஒரு ஆளா மாத்த முடியுமா? அவங்களுடைய டாக்டரின் அதுதான், திருத்துவத்தினுடைய விளக்கம் அதுதான். அவங்க தனித்தனியா வித்தியாசமான ஆட்கள், ஆனா மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கிறது? அது வந்து புரியாத புதிராக இருக்கிறது. ஆனா நமக்கு என்ன சொல்லும், ஃபாதர் சன் அண்ட் த ஹோலி கோஸ்ட் அந்த த்ரீ ஆஃபீஸஸ் ஆஃப் ஒன் காட், தேவனுடைய மூணு ஸ்தானங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. த்ரீ அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஒன் காட், த்ரீ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஒன் காட். தேவன் மூன்று விதத்திலே அவர் கிரியை செய்கிறார், பிதா குமாரன் பசுத்தார். ஆனால் தேவன் ஒருவர் தான், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம டாக்டரினும் அவங்க டாக்டரின்குள்ள போயிட்டது. இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். இதோ ப்ரோட்டஸ்டன்ட் அந்த பெந்தகோச கத்தோலிக்கம் எல்லாமே இந்த ட்ரினிட்டியில ஒன்னா வரும். இப்படி வராதவங்க வந்து சபை நடத்த முடியாது என்று சொல்லும் காலம் வரும் பொழுது நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்பி இருக்கிறார். எதனால அவங்க அப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? தேவனால் அனுப்பப்பட்டவரை விசுவாசியாத அப்படின்னாலே, தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்றாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கேட்கும் பொழுது, யோவான் 6:28 கேட்கிறாங்க, தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யும்படியா நாங்கள் என்ன, கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும் என்றாலும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? யோவான் 6:29,
இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா?
அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது. அவர் அனுப்பினவரை விசுவாசிக்க வேண்டும். அதாவது இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். சென்ட் ஃப்ரம் காட், ஐ கேம் ஃப்ரம் காட், ஐ கோ பேக் டு காட் என்று அவர் சொல்லுகிறார். அவர் அந்த ஜனங்கள் விசுவாசிக்கல, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. பைபிள் சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். எரேமியா தீர்க்கதரிசியை அவர்கள் விசுவாசியாதபடியினாலே, ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே என்ன ஏற்பட்டது? They went into Babylon captivity for 70 years, 70 வருஷம் சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. ஏன்னா தீர்க்கதரிசியை விசுவாசிக்கல. நல்லா கவனிக்க வேண்டும். சிலர் வந்து தீர்க்கதரிசினா ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளாதனாலே 70 வருஷம் பாபிலோனுக்கு அவர்கள் சிறைகளாக செல்ல வேண்டியதாய் வந்தது. அதே போல யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசி, யோசேப்பை அந்த குடும்பத்தார் ரிஜெக்ட் பண்ணினாலே வாங்க எகிப்தில் போய் 400 வருஷம் ஸ்லேவ்ஸ் ஆயிருந்தாங்க. தே பிகேம் ஸ்லேவ்ஸ் இன் எஜிப்ட் ஃபார் 400 இயர்ஸ் பிகாஸ் தே ரிஜெக்டட் த ப்ராஃபட் ஜோசப். அல்லேலூயா. அந்த ஜோசப்பை புறக்கணிச்சதுனால அவங்க 400 வருஷம் கஷ்டப்பட வேண்டியதா வந்தது. பார்வோன் ஆளோட்டிகளை வைத்து அடிச்சு வேலையாகனா, ஏன் அதெல்லாம் நடந்தது? அவங்க அந்த தீர்க்கதரிசி ஜோசப்பை புறக்கணிச்சதுனால. அது மாத்திரமல்ல, எலஜாவை புறக்கணித்ததுனால. எலியா ஒரு தீர்க்கதரிசி. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எலியாவை புறக்கணித்ததுனாலே யெகூ வந்து எல்லாத்தையும் கொன்று போட்டான். யேசபேலையும் ஏதோ அந்த அந்த ஜனங்கள் எல்லாரையும் கொன்று போட்டதுக்கு காரணம் என்ன? அவங்க வந்து எலஜாவை புறக்கணித்தார்கள். அதே போல யோவான் சானகனையும் இயேசு கிறிஸ்துவையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யூதர்கள் புறக்கணித்ததுனாலே அவங்க தீத்து 70 வந்து எல்லாத்தையும் இடிச்சு போட்டான். எருசலேமே இடிச்சு பாழாக்கி போட்டான். காரணம் என்ன? அந்த ஜான் தி பேப்டிஸ்டையும் ஜீசஸையும் புறக்கணி, தேவனால் அனுப்பப்பட்டவர்களை புறக்கணித்தார்கள். அதே போல இந்த கடைசி காலத்தில் மல்கியா 4:5 எலியாவின் ஆவியை உடைய ஒரு தீர்க்க தரிசியை புறக்கணித்ததுனாலே அந்த உலகமே அழிஞ்சு போகும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் எலஜா இந்த ப்ராபட்டை அனுப்புகிறேன், அவன் வந்து உங்களுடைய இருதயத்தை ஆதி பெந்தகோச பிதாக்களுக்கு திருப்புவான். ஆனால் என்ன, நான் பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக ஐ சென்ட் எலஜா த ப்ராபட் பிஃபோர் அண்ட் த கிரேட் அண்ட் ட்ரெட்ஃபுல் டே, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே, அந்த பயங்கரமான நாள் உலக அழிவு வரக்கூடாது, நான் வந்து ஐ சென்ட் எ ப்ராபட். அந்த மெசேஜை ரிஜெக்ட் பண்ணால உலகத்துக்கு அழிவு ஏற்படுது. நீங்க அந்த மெசேஜை பிலீவ் பண்ணதால நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறுவீங்க. ஆமீன். யோசேப்பு வந்து ஒரு ஃபேமிலிக்காக அனுப்பப்பட்டான். அந்த ஃபேமிலியில இருக்கிற சகோதரமார்கள் புறக்கணிச்சதுனால அந்த ஃபேமிலி எகிப்துக்கு அடிமையாக போனது. அவங்க குடும்பத்துல ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு வந்திருக்கிறார். அந்த குடும்பத்துல வந்த தீர்க்க தரிசியை கொண்டு வரும் பொழுது தம்பிக்கு ஆண்டவர் இவ்வளவு கிருபை கொடுத்திருக்கிறார்னு எல்லா அண்ணன்மார்களும் விசுவாசித்திருக்கணும். அதனால அவங்க அந்த ஃபேமிலிக்கு அங்க கேடு வந்தது. அதே போல எலஜா வந்து ஒரு தேசத்துக்கு அனுப்பப்பட்டான், ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பப்பட்டான், இஸ்ரவேல் நாட்டுக்கு அனுப்பப்பட்டான். அதனால அந்த நாடு அழிஞ்சு போனது. ஆனா நோவா வந்து உலகத்துக்கே ப்ராஃபட்டா அனுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. அன்னைக்கு இருந்த பூர்வ உலகத்துக்கு நோவா அனுப்பப்பட்டான், ஒரு செய்தியோடு அனுப்பப்பட்டான். நோவாவின் செய்தியை புறக்கணித்தனால அந்த உலகம் அழிஞ்சு போனது. அதே போல இந்த உலகத்துக்கு, இந்த கடைசி கால உலகத்துக்கு ஆண்டவர் வந்து பென்காம அனுப்பும் பொழுது, அந்த ப்ராஃபட்டை அனுப்பும் பொழுது, அந்த ப்ராஃபட்டை ரிஜெக்ட் பண்ணதுனால எல்லாமே அழிஞ்சு போகும். ஆண்டவர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கார், அந்த ப்ராஃபட்டை எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவர் பாசஸ் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாசர் என்ன செய்யறார், உங்களுக்கு சீப்பூடு கொடுக்கிறார், ஆடுகளின் ஆகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அங்க நம்ம சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த மெசேஜை பிலீவ் பண்ணினா உங்களுக்கு சீல் ஆஃப் காட், ஹோலி கோஸ்ட் பேப்டிசம் கிடைக்குது. அங்க தேவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளு. இந்த மெசேஜை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது மார்க் ஆஃப் த பீஸ், மிருகத்தின் முத்திரை. சிம்பிளா தான் அர்த்தம். மெசேஜை பிலீவ் பண்ணா உனக்கு சீல் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் கொடுக்கப்படுது, பரிசுத்தாவியின் முத்திரை. நீ இதை ரிஜெக்ட் பண்ணா யாரா இருந்தாலும் சரி, அவங்க இந்துஸா இருந்தாலும், அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும், அவங்க யாரா இருந்தாலும், இந்த மெசேஜை புறக்கணிச்சா உனக்கு மிருகத்தின் முத்திரை. நீ மிருகத்தின் முத்திரையில் கிளை இருக்கிற, அதுதான் நம்ம சொல்லணும். அதனால இந்த சாபத்து மக்கள் மிருகத்தின் முத்திரை வரப்போறது வரப்போகுதுங்கிறாங்க. இப்பமே அவங்க மிருகத்தின் முத்திரையில இருக்காங்க. யூடியூப்ல மிருகத்தின் முத்திரை குறித்து பேசுற அந்த பெரிய பெரிய போதகர்கள் எல்லாருமே அவங்களே மிருகத்தின் முத்திரையின் கிளை இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியல. If you don't have the Holy Ghost, நீங்க தேவனுடைய முத்திரையாகிய பரிசுத்தாவியை பெறவில்லை என்றால் you never come into oneness with God. அந்த இத மெசேஜ் பெறலன்னா நான் தேவனோடு ஒன்னா வர முடியாது. அதனால பெந்தேகோஸ்தல் பிரிச்சில் தேவனோட ஒன்னா இல்லை, அவங்களாம் தனியா தான் இருக்கிறாங்க. அந்த பின் நம்ம தேவனோடு ஒன்னா மாட்டோம். இன்விசிபிள் யூனியன். இந்த மெசேஜ் நமக்கு அந்த விதமான யூனியனை கொண்டு வந்திருக்கு. ஆமென். இந்த மெசேஜ் என்ன செய்யறது என்றால் நமக்கு மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணியிருக்கு. If you don't have the Holy Ghost, you could never understand the mysteries of God. இப்பொழுது சொல்லப்படும் ரகசியங்கள் எல்லாம் அறிய முடியாது. தேவனுடைய ஆவியை பெறாதவங்க இந்த ரகசியங்களை அறிய முடியாது. இந்த மெசேஜை நம்ம ரிசீவ் பண்ணலன்னா நம்ம வந்து கிறிஸ்துக்குள் நம்முடைய சாணம் என்னது என்பதை அறிய முடியாது. இந்த மெசேஜை நம்ம ரிசீவ் பண்ணவில்லை என்றால் நம்ம தேவனுக்கு என்று சாட்சியா ஜீவிக்க முடியாது. You will never have the power to testify and pray and give witness to the message anywhere. இது வந்து நம்ம இன்னைக்கு வல்லமையான சாட்சிகள். ஹல்லேலூயா. உலகத்தையே கலக்கிறவங்க நீங்களும் நான் தான். இந்த மெசேஜ் சொன்னா எல்லாம் கலங்குவாங்க. சாபனத்துக்காரங்க இதை சொல்ல கலங்குவாங்க. நீங்க வந்து அவ்விதமான ஒரு விட்னஸா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் நமக்கு சீல் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் கொண்டு வந்திருக்கு. இதை புறக்கணிக்கிறவங்க எல்லாருமே தே ஆர் ஆல்ரெடி இன் த மார்க் ஆஃப் த பீஸ்ட். கத்தர் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறார், எம்டி வெசலை எதிர்பார்க்கிறார். உங்களை நம்ம ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி வந்தா, ஒன்னும் இல்லைன்னு வந்தா ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அந்த எம்டி வெசலை ஆண்டவர் பசு தாயினால் நிரப்புவார். ஆமே. இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா நிரப்ப மாட்டார். நீ ஆண்டவருக்கு தேவை எம்டி வெசல், ஒன்னும் இல்லைன்னு வந்த ஆண்டவர் இந்த மெசேஜினால நிரப்புவார், வெளிப்பாட்டினால நிரப்புவார். நம்ம சீல் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பெறுவோம். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு தங்களை வெறுமையாக்குற ஒரு ஒரு அந்த தன்மை வேணும், வெறுமையாக்க விரும்புகிறதான ஒரு சுபாவம் வேணும். people who are willing to empty out appozhudhu aandavar avangalukku vaarthiye open pannuvar amen 6000 varshamaga manushan ulagathile jeevithukondirukkar நம்ம 6000 வருஷம் உலகத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டோம். இப்பொழுது சாட்டானிக் ஏடன் வந்திருக்கிறது, சயின்டிபிக் வேர்ல்டு. இப்பொழுது என்ன சொன்னால் டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறது. அவ்விதமான ஒரு உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். மனுஷன் தன்னுடைய அறிவினால் ஆட்டாமிக் பாம்பை கண்டுபிடித்திருக்கிறான். பில் கேட் வந்து இன்ஃபர்மேஷன் ஏஜில் அவர் வந்து இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாமே அமெரிக்கா தான், ஃபேஸ்புக்கு அமெரிக்கா தான், வாட்ஸ்அப்பு அமெரிக்கா தான், எல்லாமே அமெரிக்காக்காரங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பில் கேட்ஸ் வந்து என்ன சொன்னால் அவர் உலகத்தை வந்து விஞ்ஞான உலகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார், இன்ஃபர்மேஷன் ஏஜில் கொண்டு வந்திருக்கிறார். ஜிபிஎஸ் கருவி வந்து பொருத்தப்படுகிறது. நீங்கள் செல்ஃபோனில் இந்த ஜிபிஎஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே போகணும் வழியெல்லாம் காட்டும். உலகமே அது காமிக்கும். உலகமே கலைஞர் எங்க இருக்கு, கல்வாரி டேப் நக்கல்னு போட்டாலே அது கரெக்டாக காமிக்கும். உலகத்தில் இருக்க யார் வேணாலும் பார்க்கலாம். அந்த ஜிபிஎஸ் இப்பொழுது கண்டுபிடிச்சு நீங்க வழியை வந்து கண்டுபிடிக்கலாம். நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க போனோம், அதுக்கு வழி என்ன என்ன பாருங்க. டெக்னாலஜி அவிதமாகி வந்திருக்கு. இன்டர்நெட், இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் ரெவல்யூஷன் இப்பொழுது வந்திருக்கிறது. லேப்டாப்பு, இதை டெஸ்க்டாப்பு, என்ன என்ன சென்றால் என்னெல்லாமோ நிறைய கருவிகள் கண்டுபிடிக்கிறாங்க. நிம்ரோத் உலகத்தை தன்னுடைய ஆதிக்கத்தின் வைத்திருந்தார். நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ஆதிக்கத்தை உலகத்தை தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்திருந்தான். கடைசியாக ஆன்டி கிரைஸ்ட் வந்து உலகத்தை தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வருவான். இதை அமெரிக்கா இன்னைக்கு வந்து சயின்டிஃபிக் உலகத்தை வந்து விஞ்ஞான உலகமாக மாற்றியிருக்கிறது. இல்லை இங்கே ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கணும்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஃபேஸ்புக்கில் அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தெரியணும். அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா அது ஃபேஸ்புக்குடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அமெரிக்காவில் இருக்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். இந்த நாளில் என்ன பேசுனாங்க ஒன்று, அவங்க அதெல்லாம் அங்கே ஸ்டோர் ஆகிருக்குது. நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அதெல்லாம் இன்னொரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. நீங்கள் செல்ஃபோனில் பேசுகிறதெல்லாம் இன்னொரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. எல்லாம் அமெரிக்கன்ஸ் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அமெரிக்கா வந்து விஞ்ஞானத்தில் அதிகம் முன்னேறி இருக்கிறது. இவ்விதமாக என்ன சொல்லால் கடைசியாக அது அழிவை நோக்கி போகிறது. உலக மனத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இன்றைக்கி கொண்டு வர முடியும். இந்த விஞ்ஞானத்தினாலே ஆன்டி கிரைஸ்ட் வந்து வேடிகன் வாஷிங்டன் அலையன்ஸ் மூலமாக எல்லாரையும் ஒரு முத்திரையை தரிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு சில விதமான காரியங்கள் கொடுக்கப்படாது. நீங்கள் உலகத்தில் சர்வைவல் பண்ண முடியாது, வாழ முடியாது, சாப்பிட முடியாது, சாப்பாட்டு ஆகாரத்தை வாங்க முடியாது. அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதை என்ன சொல்ல சபை நடத்த முடியாது. இவ்விதமான ஒரு சூழலை வரும் பொழுது நம்ம அது வரும் பொழுது அந்த நேரத்தில் அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம மேலே எடுத்துக்கணும். பாருங்க தானியல் புஸ்தகத்தில் இதெல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் தான் அங்கே யார் இருக்கிறா, அந்த பாபிலோன்ல டேனியல் இருக்கிறா, சாத்ராக் மேசாக் ஆபேத்னியோ இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க. அந்த ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நம்ம. அதனால அவங்க ரெண்டு பேரும் அங்கே சாத்ராக் மேசாக் ஆபேத்னியோ ஃபோர்ஸ் பண்றாங்க. தானியேல் 3:5-6 வாசிக்க நேரம் இல்லை, மணி 11 ஆகிவிட்டது. அந்த சொரூபத்தை வணங்கலன்னா அக்னிச்சூளையில போடப்படுவார்கள். அதான் எக்ஸ்கியூஸ். அக்னிச்சூளையில போடப்படும் பொழுது 7 மடங்கு சூடாக்குறாங்க. ஆனாலும் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கருகலை. அதுதான் நமக்கு பாதுகாப்பு. நீங்க வந்து இன்னைக்கு பாபிலோன்ல இருக்கீங்க, பாபிலோன் மிஸ்ட்ரி பாபிலோன்ல இருக்கிறீங்க. போப்பின் ரோமா புரியாது மாறி இருக்கிறது. இதை அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகம் சயின்ஸ், அது எல்லாம் ஃபேஸ்புக் எல்லாம் அவங்க கண்ட்ரோலாக இருக்கிறது. இந்தியாவில் ஏதாவது தெரியணும்னா அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா அவன்கிட்ட தான் எல்லா விதமான எல்லாம் அவங்ககிட்ட தான், அவன் தான் ஆரம்பிச்சிருக்கிறான். ஃபேஸ்புக் அவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான், வாட்ஸ்அப் எல்லாமே அவங்க தான் இருக்குது. அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். எல்லாம் பாருங்க, அமெரிக்கா அந்த ரெண்டாவது மிருகம் இது சொரூபத்தை வணங்கும்படியாக செய்கிறது, அல்லது சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும். அவிதமான ஒரு காலத்தில் நம்ம இன்னைக்கு சாத்ராக் அபேத்னேகோ போல இருக்கிறோம். ஹல்லேலூயா. We are the elected people. One God காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணுகிறோம். நம்ம அந்த ஐடலை வர்ஷிப் பண்ண மாட்டோம். அந்த ஐடலை வர்ஷிப் பண்ணாதவங்க கொலை செய்யப்பட வேண்டும். அல்ல, மிருகத்தின் இந்த சொரூபத்துக்கு அது பேசத்தக்கதாகவும் அதுக்கு ஆவியை கொடுக்கும்படி அது சத்துவம் கொடுக்கப்பட்டது. மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் அது கொலை செய்யும். பாருங்க, அது தானியல்ல இருந்ததுதான் வெளிப்படுத்தல இருக்கு. அதனால அருமையான என்ன செய்யறோம் என்றால், நமக்கு வந்து அங்க என்ன போட்டிருக்கு, ஒரு முடி கூட கருகி போகாது. ஆண்டவர் சொல்லிருக்கா, உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன போட்டிருக்கு, எந்த உபத்திரங்களும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நாலாவது ஆள் அங்க வந்துடுறாரு. ஹல்லேலூயா. அதே போல தானியல சிங்கக்கவியில போடுறாங்க. ரெண்டு என்னமே அந்த ஒர்ஷிப்ல தான் வருது. மத சம்பந்தமான பிரச்சனை தான், அதான் மத சம்பந்தமான பிரச்சனை தான் சாத்ராக் ஆபேத்நேகோ வந்தது. தானியலுக்கு அதான் வந்தது. இதை 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரையும் நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது. ஆனா இவன் ஆராதனை செய்யறான். நம்ம சர்ச்சை நடத்துறோம். ஹல்லேலூயா. அதே தான் இப்ப வந்திருக்கு. சேம் திங் இஸ் ஹேப்பனிங் அகைன். ஹல்லேலூயா. ஹிஸ்டரி ரிபீட்ஸ் அகைன். இப்போ நம்ம எக்ஸ்கியூஸ்ல இருக்கோம். அதனால சோபனத்து மக்கள் திங்கக்கிழமை ஆராதனை செய்யறாங்க. என்ன செய்யறா, நீங்க ஆராதனை செய்யக்கூடாது. இதை அவன் வாட்டில் கண்ணல் ஜன்னல திறந்து அவன் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறான். இதை சிங்க கவியில போடப்பட்டாலும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டு போட்டான். நீங்க பாருங்க, அதே மாதிரிதான் நாலாவது ஆள் இன்னைக்கு நம்ம இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். அதான் செவன் சீல். It's the coming of the Lord. இத கத்துடைய தானியல கரஞ்சி தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இத கத்தர் உன்னை சிங்கக்கவிக்கு சிங்கத்துக்கு விலக்கி ரட்சித்தாரான்னு கேட்கும் பொழுது, ஆம் ராஜாவே, இத கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு விட்டார். ஹல்லேலூயா. அதே தான் இப்ப நம்ம நடக்கு. கத்துடைய தூதன் நம்மத்திலே இருக்கிறார். சிங்கங்களின் வாயை கட்டுகிறார். நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆவிகளையும் தேவன் கட்டி போடுகிறார். அக்னி நம்மளை பலவந்தம் செய்யாதபடி இது அவர் நாலாவது ஆள் இறங்கி வந்து ஒன்னு சேதப்படுத்த ஆள் பார்க்கிறார். ஹல்லேலூயா. We are the end time Daniels. நீங்கள் கடைசி கால தானியல் ஆயிருக்கிறீர்கள். It is a time to Daniel rise up. இப்பொழுது தானியல் தோன்ற வேண்டிய நேரம். இந்த கடைசி காலத்துல நம்ம தானியல் ஆயிருக்கிறோம். நம்ம சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஆயிருக்கிறோம். இப்பொழுது மிருகத்தை வணங்க வேண்டும், சொர்பத்தை வணங்க வேண்டும் என்று இதை இப்பொழுது கட்டளையிடப்படுகிறது. ஆனால் அது எதுவுமே நம்மை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் நமக்கு அவிதமாய் பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். அவிதமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பாதுகாப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். We are the end time Daniels. It is a time to Daniel rise up. இப்பொழுது தானியல் தோன்ற வேண்டிய நேரம். சிலை வழிபாடு கட்டாயப்படுத்தப்பட்டது. ஃபால்ஸ் வர்ஷிப் செய்யும்படியாக கட்டாயப்படுத்துகிற நேரம். உலகம் அனைத்தும் மிருகத்தை வணங்குகிறது. அந்த அமெரிக்கா அதை செய்கிறது. அந்த ரெண்டு கொம்புகளையோட ஆட்டுக்குட்டிக்கேதான மிருகம், ஆட்டம் பாம்பு போட்ட அந்த மிருகமானது உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மிருகத்தை வணங்கும்படியாக செய்கிறது. மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளும்படியாக செய்கிறது. ஆனால் நம்ம என் டைம் டேனியல்ஸாக இருக்கிறோம். நம்ம சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவாக அதற்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம். நம்ம அதுக்கு உடன்படுவதில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் இறங்கி வந்திருக்கிறார். நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை ராப்சரில் கொண்டு செல்வதற்காக அவர் வந்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு செவன் சீல் விஷனை உடையவர்களாக இருக்கு. நமக்கு அந்த செவன் சீல் ரெவலேஷன் வந்திருக்கிறது. நம்ம இன்னைக்கு மேனிஃபெஸ்டட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் ஆகிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அவ்விதமான ஆவியை தந்திருக்கிறார். நமக்கு அந்த சீல் ஆஃப் காட் நமக்கு கொடுத்துருக்கிறார். மிருகமானது நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்ம மிருகத்தையும் அதன் முத்திரையும் அதன் நாமத்தையும் அதன் லக்கத்தையும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கும். எல்லாரும் கத்துக்கு நம்ம சோத்திரங்களை ஏறெடுப்போம். கத்தாமே சோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். பிதாவின் அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்திலே தானியேலை குறித்து தானே கடைசி பாகத்தை தியானிக்க உதவி செய்திருக்கிறேன். இந்த நாலாம் மிருகம் அந்த ரெண்டு கொம்புகளின் மிருகத்தோடு ஐக்கியப்படுகிறது. ரெண்டும் சேர்ந்து உலகத்தை மிருகத்தின் முத்திரைக்குள்ளே கொண்டு வருகிறது. உலக ஜனங்களை ஃபால்ஸ் வர்ஷிப்புக்கு வழி நடத்துகிறது. அவ்விதமான நேரத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எக்ஸ்கியூஸ் இருக்கிறது, ஆராதனை செய்யக்கூடாது. ஏதோ கொரோனா வைரஸ்னாலே அவிதமான சூழ்நிலையை ஆண்டவர் இப்பொழுது நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். அவிதமான சூழ்நிலை மத்தியிலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களை நீர் பாதுகாக்கு. அந்த சாத்ரா காபித் நீங்களுக்கு அக்கினி ஒன்றும் செய்யலை. ஏதோ தானியலுக்கு சிங்கங்கள் ஒன்றும் செய்யலை. சிங்கங்களின் மத்தியிலே அவன் இருந்தாலும் சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை. அக்னியின் மத்தியிலே அவர்கள் போடப்பட்டாலும் அந்த அக்னி அவர்களை பற்றி கொள்ளவில்லை. விதமான ஒரு எக்ஸ்கியூஸ் டைமில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை சுற்றி ஆண்டவரே பிரச்சனைகள் இருந்தாலும், எங்களை சுற்றி ஆபத்துகள் இருந்தாலும், எங்களை சுற்றி மனுஷனுடைய ஆண்டவரே கோட்பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும், நாங்கள் ஆண்டவரே அதன் மத்தியில் எங்களை பாதுகாக்கிறீர். நாங்கள் என் டைம் டேனியல்ஸாக இருக்கிறோம். வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுகிறோம். எங்களுக்கு ஒரு அருகிலே நிற்கிறவர் எங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்லியிருக்கிறார். ஒரு ப்ராஃபட் மூலமாக நீர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறீர். நீர் நாலாவது ஆளாக இறங்கி வந்திருக்கிறீர். நீர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறீர் எங்களை பாதுகாப்பதற்காக. இந்த விதமான சூழ்நிலையில எங்களை பாதுகாப்பதற்காக, எங்களை போஷிப்பதற்காக, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை மேலே கொண்டு செல்வதற்காக நீர் வந்திருக்கிறீர். எங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்து கொடுத்துருக்கிறீர். வசனத்தை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் இரக்கமாக இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஸோ ஜீவாந்த அவர்களுக்கு இந்த பாடலை நடத்தும் பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையின் மூலமாக கர்த்தரை கனப்படுத்துவோம்.
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. பாடலின் 299 சாங் நம்பர் 299. வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நிதி மண்டலாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நிதி மண்டலாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் ஆனவர் நமது நிழலாயிருக்கின்றவர் நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாயிருக்கின்றவர் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார் கர்த்தரில் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் கர்த்தர் மேல் பாரத்தை கைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம் இதய விருப்பம் நிறைவேற்றுவார் என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம் இதய விருப்பம் நிறைவேற்றுவார் கர்த்தரில் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அவரே எல்லாம் செய்வார் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அவரே எல்லாம் வாய்ப்பு செய்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம்
எங்களை நேசிக்கிற பலவ பிதாவே நரம்பிடமாக உம்முடைய சமுத்திரத்திலே காத்திருந்திருக்கும் வார்த்தை ஆழமானது சமுத்திரத்தை பார்க்கலாம் ஆழமானது ராத்திரி பகலா பேசினாலும் அது நேரம் போதாது விடிய விடிய பேசலாம் அவ்விதமாக உம்முடைய வார்த்தை இருக்கிறது ஆனாலும் நாங்கள் காலம் என்கிற அந்த அன்றைய பரிணாமத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பதனால எங்களுக்கு அதிக காரியங்கள் இருக்கிறது உமக்காக நாங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய வீட்டிலேருந்து வந்து நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம் கர்த்தருக்குள் நாங்கள் படுகிற பிரயாசங்கள் எங்கள் நேரத்தை கொடுப்பது அது எங்களுக்கு வீணாக போவதில்லை அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு இந்த வசனத்தை கேட்ட எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு இந்த வெளிப்பாட்டை நாங்கள் முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது நீர் எல்லாத்தையும் கூட தருகிறி இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தருகிறி விதமாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஏறெடுத்தான காணிக்கைகளை ஆசீர்வதிப்பீராக மாலையில் இந்த மாலையில் நடக்க போகிற விருந்தை நீர் ஆசீர்வதியும் அதை ஏற்படுத்தின கிருபா பாத்திரங்களை நீர் ஆசீர்வதியும் எல்லாரையுமே நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த உமக்கு சமூகத்தில் காணிக்க போட்ட ஒவ்வொரு கரங்களையும் அவங்களுடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து அவங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக ஐஸ்வர்யம் கனமும் எல்லாமே உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது சுகம் இல்லாதவர்களுக்கு நீ சுகத்தை தார் பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு பலத்தை தார் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தருவீராக அற்புதங்களை எதிர்பார்க்கிறவர்களுக்கு நீ அற்புதங்களை தருவீராக முழங்கால் பிழுகிற அனைவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் ஆமீன். tell of His wonderful love. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.